আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা রাসূলিহিল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া সাহাবিহি আজমাইন। قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام فقال أنيتم الله جل شانه تعالى بركي وريتاكك يمرمانا صلى الله عليه وسلم أبرغل ميدم அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, தல்பியாவை சொல்லி இன்றைக்கு நம்முடைய பயானை இன்ஷா அல்லாஹ் துவங்கிக் கொள்ளலாம். சொல்லுகிற தல்பியாவை நீங்களும் திரும்ப மூன்று முறை சொல்லுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ் தல்பியா சொன்ன அனைவருக்குமே ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்கிற நர்தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய கடமைகளில் இறை காதலை, அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கிற பாசத்தை, நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரே கடமை ஹஜ்ஜு தான். பொதுவாகவே ஒருவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், ஒருவரை பிரியப்படுகிறோம் என்று சொன்னால், அவரை பற்றி அதிகமாக பேசுவோம். அதற்கு பிறகு அவருக்காக எதையும் செய்வோம், அவரை போன்று நாம் மாறுவோம். கடைசியில அவரோடு சேர்ந்து அவருடைய வீட்டில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். இது சராசரியான மனிதனின் நிலை. அல்லாஹும் இப்படித்தான். அவனை புகழ்ந்து புகழ்ந்து, கலிமா என்பது அல்லாஹுவினுடைய நாதம், அவனை புகழ்வதற்காக தொழுகையை ஏற்படுத்தி புகழ்ந்து புகழ்ந்து அவனுக்காக உண்ணுவதை விட்டு உடுத்துவதை விட்டு நோன்பிருந்து அவன் மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்கிறான். சக்காத்தை உனக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கடைசியில் இறை காதலை வெளிப்படுத்தும் முகமாக அவனுடைய வீட்டை முத்துகிறோமே, அவனுடைய வீட்டுக்கு செல்கிறோமே. இந்த இறை காதலுக்கு பேர் தான் ஹஜ். இந்த ஆண்டு அல்லாஹுவினுடைய கிருபையால் நிறைய ஹாஜிகள் கோவை மாநகரத்திலிருந்து புறப்பட இருக்கிறார்கள். உலகெங்கிலும் இருந்து ஹாஜிகளை வரவிருக்கிற அந்த இடத்திலே சென்று நாம் எப்படி இருக்க வேண்டும், ஹஜ் எதற்காக, ஹஜ்ஜிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடுகள், கடமைகள் என்ன என்பதை நாம் கருத்திலே கொண்டு ஆய்வு செய்யிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஹஜ் இறுகாமல் நிச்சயித்தான் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். எதற்காக ஹஜ் இருக்க வேண்டும், ஷைத்தானின் மூக்கை உடைப்பதற்காகத்தான் ஹஜ் இருக்க வேண்டும். அரஃபா மைதானத்தில் எல்லோரும் துஆ கேட்கிறார்கள், ஷைத்தான் ஒப்பாரி வைத்தாலும். காரணம் என்ன, 75 வருஷம் 80 வருஷம் அவனை எடுத்து வச்சிருந்தான். கடைசியில் ஹஜ்ஜுக்கு போய் அரஃபாவில் நின்று எல்லாம் என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சு ரப்பே என்று சொல்லுகிற பொழுது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக 80 வருஷம் இந்த சைத்தான் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு அவன் ஃபெயிலியர் ஆகிப்போய் நிற்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மலக்குகள் இடத்திலே சொல்லுவானாம், என் அடியாரை பார்த்தீர்களா, என் அடியாரை பார்த்தீர்களா, என் இடத்திலே வந்து எப்படி கையேந்தி கேட்கிறார், உட்கார்ந்து கொண்டு கேட்காமல் நின்று கொண்டு கேட்கிறார், மலை மீது ஏறி நின்று கேட்கிறார், என் அடியாருக்கு நான் மன்னிக்காமல் இருக்க முடியுமா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மலக்குகள் இடத்திலே பெருமை கொள்ளுவான். ஆனால் இபிலீசோ தன்னின் மீது மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுவான். இந்த நிலை ஹஜ்ஜிலே மட்டும்தான் இருக்கிறது. வேறு எந்த நிலையிலும் இபிலீஸ் தன்னுடைய வாயிலே தன்னுடைய மேனியிலே மண்ணை வாரி போட்டதாக வரலாறு இல்லை ஹதீஸ்களிலே. ஆனா இப்ப போற ஹாஜிகள் இபிலீஸ் மண்ணை வாரி போடுற நிலையில் இருக்கிறார்களா அல்லது இபிலீஸுக்கு கூட்டாளியாகி விடுகிறார்களா என்றால் இங்கேயும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். போய் முறையே ஹஜ்ஜி செஞ்சா இபிலீஸ் மண்ணை வாரி போடுவான், ஆனால் இங்க போனதிலிருந்தே வருகிற வரைக்கும் கடைவீதிகளையே சுட்டுகிற ஹாஜிமார்கள் நிறைய உண்டு. சைத்தான் பஜார், ஒரு பஜாரே இருக்கு. தவாஃப் செய்ய வேண்டிய அந்த கால்கள், இறைவனுக்காக வேண்டி கரம் ஏந்தி துஆ செய்ய வேண்டிய இந்த கரங்கள் அங்கே சென்று என்ன வேலையை செய்கிறது? அதுலேயும் நிறைய ஹாஜிமார்கள், ஹாஜிமார்களே நீங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாவும் அங்க சீப்பா கிடப்பான், உலகமும் அங்கு சீப்பா கிடைக்கும். ஆனால் ஒரு வித்தியாசம், உலகம் வலது பக்கம் இருக்கும், அல்லாஹ் இடது பக்கம் இருப்பான். காபத்துல்லா ஒரு மனிதனுடைய காபாவை தவாஃப் செய்கிற பொழுது வலது பக்கம் சுற்றுவதில்லை, இடது பக்கமாகத்தான் சுற்றுவான். எல்லா காரியங்களுக்கும் வலது பக்கத்தை அல்லாஹ் பெருமானார் அவசியமாக்கி இருக்கு. ஆனால் இந்த தவாஃபிலே மட்டும் இடது பக்கம் ஏன் தெரியுமா? உள்ளம் என்பது இடது பக்கத்தில் இருக்கிறது. உள்ளமும் காபாவும் பைத்துல்லாவும் அரசுல்லாவும் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக இடது பக்கத்தில் இருந்து நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இடது பக்கத்தில் இருக்கிறான், உலகம் வலது பக்கத்தில் இருக்கிறது. ஷைத்தான் நிறைய பேர்களை இதற்கு அழைத்து செல்வான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஹாஜிமார்களே. நைசா வருவான், அல்பைக் போலாமா அப்படின்னு நைசா கேட்பான். அல்பைக் போலாமா, அது ஒரு கறிக்கடை, போலாமே முடிஞ்சு. அன்றைக்கு இபாதத் கேட்டு கறி சாப்பிடுறதுக்கா போயிருக்க? உலகத்துல கறியை பார்த்ததே இல்லையா? இந்த ஊர்ல இருக்கும்போது பார்த்ததே இல்லையா? அந்த பஜாருக்கு போலாமா? முசல்லா ஹாஜி, அங்க ரொம்ப நல்லா இருக்காஜி முசல்லா. நிறைய தொழுகைகளை விட்டு விட்டு ஜித்தாவுக்கு சென்று தன்னுடைய தொழுகைகளை பாழாக்கிய ஹாஜிமார்கள் நிறைய உண்டு. நாம் எதற்கு செல்கிறோம் என்பதை கூட உணராமல் சைத்தானை வேட்டுவதற்காக செல்கிற ஆதிவாரிகள் சைத்தானுக்கு நண்பனாகி விடுகிற சூழல். அங்கே சென்றும் கூட பள்ளிக்கு செல்லாமல் அறவுக்கு செல்லாமல் ரூமிலேயே தொழுகிற நிறைய தொழுகையாளிகள் உண்டு. ஏன் தொழாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பவர்களும் உண்டு, சுகு தொழுகைக்கு எழாமலேயே இருக்கிற ஆதிவாரிகளும் உண்டு. அதனால் இங்கிருந்தே ஒரு திட்டத்தை தயார் செய்யுங்கள். இப்படி நமக்கு ஹஜ்ஜ் தேவையில்லை. அங்கு சென்றால் ஒரு திட்டத்தோடு செல்ல வேண்டும், திட்டத்தோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து சைத்தான் நிற்கப்பட வேண்டும். என்னென்ன கூத்துகள் அங்கே நடக்கிறது? ஹஜ்ஜுக்கு சென்றா தவாஃபுக்குள்ள இறங்குறாரண்டா, தவாஃபுக்கு போறதே இல்லை, கூட்டமா இருக்கு, அதுல போக முடியாது. அதுல அல்லாஹ்வினுடைய அரசாங்கம் நடக்கிற இடம் அந்த இடம். தவாஃபுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை நிறைவேற்றி கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் தான் எடுத்துக் கொள்கிறான். அழகா கூட்டு வந்து கூட்டு வந்து விட்டுருவான். நம்முடைய எண்ணத்தை பொறுத்து தான் இருக்கிறது நம்முடைய ஹஜ் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதுவும் ஷைத்தான் ஷைத்தானினுடைய மூக்கை அறுப்பதாக இருக்க வேண்டும். அல் ஹஜ் ஹஜ் எப்படி இருக்க வேண்டும்? அல் ஹஜ் லில் இஸ்லாஹ், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா இஸ்லாம் ஏற்பட வேண்டும், ஹஜ்ஜிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஹஜ். ஹஜ்ஜுக்கு போனதுக்கு முன்னாடியே அப்படித்தான் இருந்தாரு ஹஜியாரு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா அப்படித்தான் இருக்கிறாரு. இவர் போனதிலே பயன் இல்லை. எப்படி இருக்க வேண்டும் ஹஜ்ஜிலே? இங்கு வந்து எப்படி இருக்க வேண்டும்? ஹதீஸுகளை பாருங்கள், வரலாறுகளை பாருங்கள், ஏராளமான சான்றுகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஹஜ்ஜில போய் அடுத்தவர்களுக்கு தோதுவாக நாம் வாழ வேண்டும், நமக்கு தோதுவாகவே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. சில பேர் பார்க்கலாம் வந்து முறையிடுவாங்க, இந்த ஆள் ஒரு குரட்டையை தாங்கவே முடியல, கார் போன மாதிரி இருக்கு, பஸ் போன மாதிரி இருக்கு, பிளைன் வந்து மோதின மாதிரி இருக்கு, இவன் பக்கத்திலேயே தூங்க முடியல சிரத் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அடுத்தவர்களை பார்க்காதீர்கள், நாம் அடுத்தவர்களுக்கு தோதுவாக நடக்க வேண்டும். ஹூமான் நபிகள் குர்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இடம் அந்த இடம், பெருமானார் அங்கே எப்படி வாழ்ந்தார்கள், தனக்கு தோதுவாக தன் தோழர்கள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்பவில்லை, தோழர்களுக்கு தோதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினார்கள் என்பதற்கு நிறைய வரலாறுகள் சான்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு பெருமானாரை பார்க்க வருகிறார்கள். பெருமானார் காலிலே கொஞ்சம் ஆடை மேலே உயர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் தெரிகிற அமைப்பிலே அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு உடன் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு உடன் இருக்கிறார்கள். கால் ஆடை கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே வருகிறார்கள், காலின் ஆடையை சரி செய்து கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹும் உமர் ரலியல்லாஹு தஆலாவும் கேட்கிறார்கள், நாங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் ஆடையை சரி செய்யவில்லை, உஸ்மான் வருகிற பொழுது ஆடையை சரி செய்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்க பெருமானார் சொன்னார்கள், உஸ்மானை பார்த்து மலக்குகளே வெக்கப்படுகிறார்கள், நான் வெக்கப்படாமல் இருக்க முடியுமா, அதனால் தான் சரி செய்து கொண்டேன் என்று உஸ்மானுக்கு தோதுவாக பெருமானார் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். நாயகமே தனக்கு தோதுவாக இருந்த நடக்க வேண்டிய நாயகமே பெண்ணுக்கு தோதுவாக நடந்தார்கள். அந்த இடத்தில் தான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் சொல்லுகிறார்கள், உமரே நான் மேராஜுக்கு சென்றேன், உன்னுடைய அழகான மாளிகையை கஸ்ரே உமர் உமரின் மாளிகை சொர்க்கத்தில் இருந்ததை பார்த்து வந்தேன். உமரே உமரலியல்லா என்னுடைய வீட்டை பார்த்தீங்களா நாயகமே, வீடு எப்படி இருந்துச்சு, எத்தனை பெட்ரூம் இருந்துச்சு, எப்படி எல்லாம் இருந்துச்சு நாயகமே என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே நான் உள்ள போகல, காரணம் என்ன தெரியுமா, நீ ரோசக்காரர் என்ற காரணத்தினால், நீ ரோசக்காரர் என்ற காரணத்தினால் நான் உள்ளே செல்லவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்க விஷயத்திலேயுமா நாயகமே நான் ரோஷப்பட்டு போறேன், உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே, என்னென்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேனே, தெரிந்து கொள்வேனே என்று அங்கலாய்த்து கொண்ட வரலாறுகள் நிறைய உண்டு. அப்ப அடுத்தவர்களுக்கு தோதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்த இடம்தான் அந்த இடம், அதனால் மற்றவர்களுக்கு தோதுவாக நாம் நடக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா, பெரும் நாதாக்கள் இறை நேசர்கள் உத்தமர்கள் உயர்ந்தவர்கள் நடமாடுகிற இடம்தான் காபத்துல்லா. இறைவனின் காதலால் வந்து சேரக்கூடிய 50 லட்சம் பேர்களை சந்திக்க போகிறோம். எல்லாம் இறை காதலர்கள், எல்லாம் இறை காதலர்கள். அதனால அடுத்தவர்களுக்கு தோதுவாக நாம் நடக்க வேண்டுமே தவிர நமக்கு தோதுவாக அவர்கள் நடக்க வேண்டும் என்று அறவே ஆசைப்பட்டு விடக்கூடாது. இதுதான் இஸ்லாம். இங்கிருந்தே ஒரு உறுதி கொள்ளுங்கள், நம்மால் 10 பேருக்கு பயன் இருக்க வேண்டும், நாம் யாருக்குமே இடையூறாக இருந்து விடக்கூடாது. மூன்றாவது அல் ஹஜ் லித்திக்ரம், ஹஜ் எதற்காக, நினைவுபடுத்திக் கொள்வதற்காக. ஹஜ் எதற்காக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பம், நபிமார்கள், நாலாக்கள், இறைநேசர்கள் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் ஹஜ். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள், காபத்துல்லாவை கட்டி உருவாக்கி சிறப்பாக்கிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை நிறைய பாடங்களை சொல்லித்தரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்கள், ரப்புக்கு கட்டுப்பட்ட ஒரு குடும்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூணு பேரின் செயல்பாடு தான் ஹஜ். மூணு பேர் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்கிறோம், அதான் ஹஜ். அந்த குடும்ப தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவர், அல்லாஹ் என்ன சொன்னானோ அப்படியே கேட்பாரு. கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி ஹாஜரா, வாமா பாரான் பள்ளத்தாக்கு, வாமா உன்னை விட்டுட்டு போறேன், அல்லாஹ் பாதுகாத்துக்குவான், சரிங்க போயிட்டு வாங்க, அல்லாஹ் பாதுகாப்பான் என்றால் நீங்கள் போகலாம் என்று நம்முடைய மனைவியா இருந்தா சொல்லுவாளா, நீ உக்காரியா நான் போயிட்டு வர்றேன் என்று சொல்லி விடுவாள். கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இறைவனுக்கு கட்டுப்பட்ட கணவன் குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி ஹாஜரா, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஒரு குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பண்பாட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜிலே நினைவு கூறுகிறான், நினைக்க தூண்டுகிறான். என்றைக்காவது நாம் குடும்பம் குடும்பமாக ஹஜ்ஜுக்கு செல்கிறோமே, அங்கு ஒரு முடிவெடுத்திருக்கிறோமா, நம் குடும்பமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் அங்கு போனா பாவத்தை கழுவுவதற்கு ஏற்ற இடம் காபத்துல்லாவை விட ஒரு இடம் உலகத்திலே பார்க்க முடியாது. அன்று பிறந்த பாலகனாக மாற்றுகிற ஆற்றல் உலகத்துல எந்த இபாதத்துக்காவது இருக்கிறதா? ஒருத்தர் காலம் உள்ள தொழுகிறாரு, அன்று பிறந்த பாலகனா மாற முடியுமா? நோன்பு வைக்கிறார், அன்று பிறந்த பாலகனாக மாற முடியுமா? சக்காத்து கொடுக்கிறார், அன்று பிறந்த பாலகனாக மாற முடியுமா? முடியாது. ஹஜ்ஜிலே மட்டும்தான் அன்று பிறந்த பாலகனாக மாற முடியும் என்றால் அங்கே எவ்வளவு தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது, ரப்பே ரஹ்மானே, என்னுடைய பாவம் முழுவதையும் நீ கரைத்து விடு ரஹ்மானே என்று கேட்பதோடு மட்டுமல்லாமல், இனி வாழ்க்கையில் எனக்கு பாவமே இல்லாமல் பாதுகாத்துக்குள் என்று தௌபா செய்கிற ஒரே இடம் கபத்துல்லா. ரஹ்மத்துல்லாஹி தஆலாலை 55 ஹஜ் செஞ்சாங்க, ஒரு ஹஜ் இல்ல 55 ஹஜ்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது தௌபா செய்து விட்டு ஒன்றை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களாம், ரப்பே ரஹ்மானே, ரப்பே ரஹ்மானே, இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த நபர்களுக்கு என் ஹஜ்ஜினுடைய சவாபை கொடுத்து விடு என்றார்கள். அங்கேதான் யாருக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களின் பாவத்தை ரப்பே நீ மன்னித்து என்னுடைய ஹஜ்ஜின் சவாபை அவர்களுக்கு கொடுத்து விடு. அன்று கனவிலே அல்லாஹ் ஒரு அசரீரி சத்தம் கேட்கிறது, அல்லாஹ்வின் அறிவிப்பு வருகிறது, நீ கேட்ட இந்த துவாவால் எல்லோருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட்டது. அப்ப நமக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கேட்கிற இடம் இல்ல அந்த காபத்துல்லா. அங்கு தௌபா செய்கிற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லா கஞ்சன் இல்லை, அல்லா கஞ்சன் இல்லை, அல்லா தயாளன். நாம் கேட்பதில் கஞ்சர்களாக அங்கே போய் மாறிவிடக் கூடாது. தௌபாவிலே கஞ்சர்களாக, யாழ்லா என்னை மட்டும் பாதுகாத்துக்கோ, யாழ்லா என்னை மட்டும் பாதுகாத்துக்கோ, யாழ்லா என்னை மட்டும் பாதுகாத்துக்கோ, இவனை விட பெரிய கஞ்ச உலகத்துல யாரும் கிடையாது. ஹஜ்ஜுக்கு சென்றால் எல்லோருக்கும் தௌபா செய்ய வேண்டும். ஹஜ்ஜு எதற்காக? ஜியாதத்துல் ஈமான். ஹஜ்ஜுக்கு சென்றால் ஈமான் அதிகமாக வேண்டும். வரும்போது கொஞ்சம் பவரா இருக்கணும். அதற்கு என்ன சான்று தெரியுமா? இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலாலை அவர்கள் சொல்லுவார்கள், அழகாக சொல்லுவார்கள், நான் ஹஜ்ஜு செய்கிற ஹாஜிகளை மானக்கா செய்கிறோமே, எதற்கு தெரியுமா? அவர்களுடைய ஈமானை நாம் ஈர்த்து கொள்வதற்காக, நாம் ஈர்த்து கொள்வதற்காக. இமாம் ஷாஃபி சொல்லுவார்கள், நான் சிலர்களை முசாஃபகா செய்கிற பொழுது, மானக்கா செய்கிற பொழுது ஈமானின் பவரை நான் உணர்கிறேன் என் உள்ளத்திலே என்று சொல்லி காட்டுகிறார்களே. இப்ப சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அப்துல்லா தாசன் நம்முடைய பார்வைகளுக்கு எல்லோருக்கும் அறிந்தவர். இவர் போய் ஒரு அரசியல் தலைவரை போய் மானக்கா செய்கிறார். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு உம்ராவுக்கு போய்விட்டு வந்து ஒரு அரசியல் தலைவரை போய் மானக்கா செய்கிறார். அவர் கொஞ்சம் தள்ளியில் மின்சாரம் பாய்வதை போன்று இருக்கிறது என்றாராம். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், இதுதான் ஈமானின் பவர் என்றார். இதுதான் ஈமானின் பவர். நாம் அடுத்தவர்களை முசாஃபா செய்கிற பொழுது நம் ஈமான் பாய வேண்டும் என்றார். எந்த அளவிற்கு ஈமானின் பவரை எட்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்றைக்காவது இதை செய்தோமா? எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே தான் ஈமானின் பவரை வெளிப்படுத்தினார்கள். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் முக்மீனாக இருந்தால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். பெருமானார் ஃபத்ஹ மக்காவிலே காபத்துல்லாவை பிடிக்கிறார்கள். காபத்துல்லாவுக்குள்ளே சாவியை வாங்கி முதல் முதலில் பெருமானார் நுழைகிறார்கள். பெருமானாரோடு யார் நுழைவது? எல்லோரும் நினைக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு நினைக்கிறார்கள், நாயகத்தோடு நாம் தான் நுழைவோம், நம்மைத்தான் பெருமானார் அழைப்பார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறார்கள், உமர் நினைக்கிறார்கள், உஸ்மான் நினைக்கிறார்கள், அமர் இப்னு ஆஸ் நினைக்கிறார்கள், காலித் இப்னு வலீத் நினைக்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் தன்னைத்தான் அழைப்பார்கள், தன்னைத்தான் அழைப்பார்கள் என்று நினைக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்திலேயே ஈமானின் பவர் யாருக்கு அதிகம், காபாவுக்குள்ளே நுழைகிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஐன பிலால், எங்கே பிலால் என்றார்கள். எங்கே பிலால்? அதுவரை பிலால் ரலியல்லாஹுவின் மீது மரியாதை குறைந்திருந்த சஹாபாக்கள் கூட பெருமானார் சொன்னதற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹுவின் மீது மரியாதையை கூட்டிக் கொண்டார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அப்ப ஈமான் அதிகரிக்கிற இடம் காபா. அல் ஹஜ் லித் தாலீம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் காபாவின் கண்ணியத்தோடு செல்ல வேண்டும். போன ரெண்டு நாளைக்கு கண்ணியம், அதுக்கப்புறம் காபாவை பார்க்கறதுக்கே போறதில்லை. காபாவை பார்ப்பதே இபாதத் இல்லையா? காபத்துல்லாவை பார்ப்பதே இபாதத் இல்லையா? அதனால ஒரு நாளைக்கு 5 தொழுகை பார்க்கிற அமைப்பிலே தொழ வேண்டும். காபத்துல்லாவை தூண்கள் மறைக்கிற அமைப்பில் இல்லை. ஆஜிமார்களே, நாம் எல்லாம் இத்தனை ஆயிரங்கள் இத்தனை லட்சங்களை செலவழித்து போகிறோமே, எதற்காக? நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்காகத்தானே. அதனால 5 நேர தொழுகையும் காபத்துல்லாவை பார்த்தே தொழுகணும். தூண்கள் மறைக்கிற அமைப்பில் இல்லாமல் நேரடியாக பார்த்து தொழுகிற நல் வாய்ப்பை இறைவா எனக்கு தந்துவிடு என்று கேட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். காபாவின் மீது கண்ணியம் வர வேண்டும். காபாவை யார் கேவலமாக நினைக்கிறாரோ அல்லாஹ் உலகத்திலேயே அவரை கேவலப்படுத்தி விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், காபாவை மட்டும் யாரும் கேவலமாக எண்ணிவிடக் கூடாது. துப்பா என்ற ஒரு அரசன், உலகத்தின் பெரும்பகுதியை ஆண்ட அரசர்களில் ஒருவர் துப்பா. மக்கமா நகரத்திற்கு அருகிலே செல்லுகிறார் துப்பா. பெருமானாரின் காலத்திற்கு முன்னால் நடந்த வரலாறு, பெருமானாரின் காலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறு. காபாவுக்கு அருகிலே அவர் படைகளை அடைத்துக் கொண்டு செல்கிறார். அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர்கள் அவரோடு செல்கிறார்கள். அந்த நேரத்திலே காபாவை மக்கள் வலம் வருகிறார்கள். இதை பார்த்து விட்டு, இதை ஏன் வலம் வருகிறார்கள் என்று கேட்க, புனிதமான இடமாக இதை கருதுகிறார்கள், இதை வலம் வருகிறார்கள். உடனே அந்த துப்பா காபாவை கேவலமாக நினைக்கிறார். இந்த ஆலயம் என்ன, இதை விட சிறந்த ஆலயத்தை நான் கட்டி என்னுடைய ஆலயத்தை உலகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்தும் மக்களை அழைத்து நான் வளம் வரச் செய்வேன் என்று காபாவை தரைக்குறைவாக எண்ணிய அடுத்த கணமே அவருடைய உடம்பெல்லாம் புண்ணாக மாறுகிறது. உடம்பெல்லாம் புண்ணாக மாறுகிறது, புழுக்களாக மாறுகிறது. எத்தனையோ மருத்துவர்கள் வருகிறார்கள், சிகிச்சை அளிக்கிறார்கள், பலனில்லை. கடைசியில் ஒரு மருத்துவர் வந்தார், காபத்துல்லாவை நீங்கள் கேவலமாக நினைத்தீர்களா என்று கேட்கிறார். ஆமாம், நான் காபத்துல்லாவை கேவலமாக என்றால் இதை போன்ற ஒரு காபாவை என்னுடைய ஊரிலே கட்டுவேன் என்று நான் நினைத்தேன். இதுதான் நான் செய்தது. இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இறைவன் ஆரோக்கியத்தை வழங்குவான் என்று சொல்ல, எண்ணத்தை மாற்றுகிறார் துப்பா. எனக்கு இறைவன் ஆரோக்கியத்தை அளித்து விட்டால் நான் காபத்துல்லாவுக்கு திரை ஓடுகிறேன், காபத்துல்லாவுக்கு ஆடையை அணிவித்து கௌரவப்படுத்துகிறேன் என்று தானே சபதம் ஏற்றுக் கொள்கிறார், நது நேர்த்தி செய்து கொள்கிறார். இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான். அதற்கு பிறகு முதல் முதலாக காபத்துல்லாவுக்கு திரை ஓட்டவர் துப்பா. துப்பா என்ற அரசர் தான் முதல் முதலிலே திரை ஓடுகிறார். இவரோடு வந்த அமைச்சர்கள், இவரோடு வந்த மருத்துவர்கள் எல்லோரும் மதினாவிலே தங்கிக் கொள்கிறார்கள். தங்கி நீங்கள் சென்று வாருங்கள் என்று மற்றவர்களோடு அரசரை அனுப்பி வைக்கிறார்கள். அரசர் கேட்கிறார், எதற்காக நீங்கள் இந்த யஸ்ரிபிலே மதினாவிலே தங்குகிறீர்கள் என்று கேட்க, இங்குதான் ஒரு நபி வருவார், இறுதி நபி வருவார். எங்களின் சமூகத்திலிருந்து எங்களின் பிச்சலங்களிலிருந்து இவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இங்கேயே இருந்து கொள்ளுகிறோம் என்று அந்த துப்பின் அமைச்சர்களும் மருத்துவர்களும் தான் மதினாவை உருவாக்கினார்கள், மதினாவிலே தங்கினார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோமே. காபத்துல்லாவை கேவலமாக நினைத்தால் அங்கேயே தண்டனையை பெறக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அதனால் உயர்ந்த கண்டியும் காபத்துல்லாவின் மீது வைக்கிற நன்மக்களாக நாம் மாறிவிட வேண்டும். அடுத்ததாக அல் ஹஜ்ஜில் இல்லா அமாலி சாலிஹா. நல்லமல்கள் செய்ய வேண்டும். சிலர் இங்க தூங்குறத விட அதிகமா அங்க தூங்குறது, ரெஸ்ட் எடுக்க போறிக்கிற மாதிரியாக தெரியும். நல்ல நல்ல குஷன் பெட்டிகள், அதுவும் இந்த டிராவல்ஸ்ல போறவங்களுக்கு மாஷா இல்லா, குஷன் பெட்டு, விதவிதமான சாப்பாடு கொடுத்த உடனே நல்லா சாப்பிட்டு போய் கையை நீட்டி காலை நீட்டி அல்லாஹ் அவ்வளவுதான், முடிச்சாருன்னா 4 தொழுக காலி. நல்லவர்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் மக்காவிலே இறங்கியதிலிருந்து மேற்கொள்ள வேண்டிய அமல். சுஃபியான் உயைனா சொல்லி காட்டுகிற அமல், பெரிய அமல் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் மக்க மாநகரத்திலும் மதின மாநகரத்திலேயும் 200 முறை குல்ஹு அல்லாஹ் ஓதி தொழ வேண்டும். அவ்வளவுதான், 4 ரக்அத். ஒரு ரக்அத்துக்கு 50 தடவை குல்ஹு அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னாடி 4 ரக்அத், 200 தடவை. இதுக்கு ஆகிற நேரம் அதிகபட்சம் வச்சோம், அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம். இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்னவென்றால், நாம் மௌத்தாகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய கனவிலே நம் சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டாமல் மௌத்தாக்குவதில்லை. இவ்வளவு பெரிய அமலை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க எத்தனை வீடுகளை செய்கிறோம், அதனால இந்த ஒரு அமல் 40 நாளும் நீங்கள் பிடிக்க வேண்டிய அமல் ஹஜ்ஜி. எதற்காக? லில்லாமாலி சாலிஹா, நிறைய அமல் செய்வதற்காக. ஹஜ்ஜி எதற்காக? துவா செய்வதற்காக. ஹஜ்ஜில் போய் நிறைய துவாக்களை கேட்க வேண்டும். அதுலையும் குறிப்பா நாம கேட்கிற துவா என்னன்னா, ஒரு 2-3 துவாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இறை நேசர்களும் கேட்க சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு என்ற துவாவை கண்டிப்பாக மறவாமல் கேட்க வேண்டும். இப்பொழுது இருந்தே கேட்டுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லி அனுப்புவாங்க, சுகருக்கெல்லாம் அங்க போய் காலை வச்ச உடனே மாத்திரை எல்லாம் தேவையில்லை, தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருங்க, பிபிக்கு மாத்திரை தேவையில்லை, அதுக்கு தேவையில்லை, இதுக்கு தேவையில்லை என்று சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு அங்க வந்து இவர் வாட்டுக்கு பெட்ல போய் படுத்துக்குவாரு. அவனுக்கு கால் வலிக்குதுன்னா காலை எடுக்கணுங்கிறான், கை வலிக்குதுன்னா கையை எடுக்கணுமா. அதனால தவக்குளுக்கு இது மாற்றமல்ல, மருத்துவமும் செய்ய வேண்டும். மருந்து மாத்திரை எடுக்காம யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, மருத்துவமும் வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துவாவும் வேண்டும். நீங்கள் மருந்தையும் துவாவையும் சேர்த்து இணைத்து விட்டு நீங்கள் ஹஜ்ஜிலிருந்து வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சுகர் போயிடும். சுகர் போறதுக்கு அங்க போய் துவாவை கேட்டு அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்கியதற்கு பிறகு மாத்திரையை நிறுத்தணும். முன்னாடியே அவர் நிறுத்திட்டு அங்க போய் உட்கார்ந்துருப்பாரு. நிறைய பேர்களுக்கு 2 காலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்ததை கண்ணால் காண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அதனால நிறைய துவா செய்யணும். அதுல என்ன துவா செய்யணும்? யாருலாம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு ரஹ்மானே என்ற துவாவை செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சில பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், துவா செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கிற எல்லா துவாக்களிலேயுமே ஒன்றை இணைத்து கேட்க வேண்டும். யாருலா, நீ எங்கெல்லாம் துவாவை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் நீ துவாவை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, அந்த இடத்திலே என்னை இருக்க வைத்தோ அமர வைத்தோ எனக்கு துவா செய்கிற வாய்ப்பை கொடு ரஹ்மானே. அதோடு மட்டுமல்லாமல் நான் என்னென்ன அலாலான ஆஜத்துகளை கேட்கிறேனோ அது முழுவதையும் என் வாழ்நாள் முழுக்க நிறைவேற்றிக் கொடுறாமே. இந்த துவாவைத்தான் இளைஞர்கள் கேட்பார்கள். ஒரு இடம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. நான் போயிட்டு வந்தேன், முல்தசிமை என்னால பிடிக்க முடியலங்க என்று மிஸ் ஆயிடக்கூடாது. அல்லாட்ட கேட்டு போயிடணும், ரப்பே முல்தசிமில் நிக்கிற எந்தெந்த இடத்துல எல்லாம் நீண்டு துவா கேட்டா நீ அங்கீகரிப்பாயோ அந்த எல்லா இடத்திலையும் நான் போய் தொட்டணும், நிக்கணும், கேட்டணும், ரப்பே நீ கொடுத்து விடு என்றால் கண்டிப்பாக சத்தியமாக அல்லாஹ் கொடுத்து விடுவான். நாம நினைச்சது உண்டு, முல்தசிமுகளை 90 வயசு 95 வயசு ஆளுகள்லாம் எப்படி போவாங்க என்று ரூமிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். சில அசரத்துமார்கள் அன்றைக்கு தஹஜ்ஜத்தினுடைய வேலையிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கிற பொழுது குடுகுடு கிழவன், குடுகுடு கிழவன், 85 அல்ல 100 வயது இருக்கும் அந்த கிழவரை தன் மகன் கை வாக்கிலே அணைத்துக் கொண்டே வருகிறார். அணைத்துக் கொண்டே வந்து முல்தசிமிலே நிற்க வைத்து காபாவினுடைய வாயிலே தொங்க வைத்து அந்த வாயிலே கையை வைக்க சொல்லி துவா கேட்கிறார், துவா கேட்கிறார். என்ன கேட்கிறார் அறியுமா? தன் அன்பு மகனுக்கு கேட்கிறார், தனக்கு கேட்கவில்லை. யாரா, என் வாழ்நாள் போய்விட்டது ரஹ்மானே, என் பையனை ஒவ்வொரு வருடமும் இந்த முல்தசிமிலே நீ இணைத்துக் கொள்வாயாக, என்னை அவர் இணைத்ததை போன்று ரப்பே அவரை நீ இணைத்துக் கொள். நினைச்சோம் இது சாதாரண இடம் அல்ல, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிற இடம்தான் அந்த இடம். அதனால துவா கேட்கிற பொழுது எங்கெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுமோ அங்கு எங்களை நிப்பாட்டு ரஹ்மானே. அதோடு மட்டுமல்ல, அலாலான என்னென்ன துவாக்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்று கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற இடங்கள் அவை. ஹஜ் என்றால் அத்தவக்குள், அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அங்க போயிட்டு ஐக்கிய நைக்கியா நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்படுமா படாதா, நம்ம நல்லா ஏத்துக்குவானா மாட்டானா, நம்ம ஹஜ் மக்பூல் ஆகுமா மக்பூல் ஆகாதா? அசரத், நான் செஞ்சிருக்கிறத பார்த்தா என் ஹஜ் மக்பூல் மாறி தெரியல. இப்படி சொல்லுகிற ஆஜிமார்கள் எல்லாம் சமூகத்தில் உண்டு. அதனால் முழுமையாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அல் ஹஜ் ஃபிக்ருல் ஆஹிரா, ஹஜ் என்றாலே ஆகிரத்தை நினைவூட்ட வேண்டும். இருப்போம். கண்ணகும் ஜராது முத்தசீர் பரத்தப்பட்ட வெட்டிக்கிளிகளை போன்று எல்லோரும் அழைந்து திரிகிற இடமாக அல்லவா அந்த இடம் இருக்கிறது. எல்லாருமே யானசி 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 என்று அழைகிற இடம், மரணத்தை நினைவூட்டுகிற இடமாக அந்த ஹஜ்ஜு அமைய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு அமைத்து தர வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த காபாவிலே என்ன கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். குர்ஆன் ஹதீஸை கேளுங்கள். காபாவிலே என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அவ்வல பைத்தின் உரியா லின்நாஸ் அல்லதி பிபக்கத் முபாரகா, மக்காவிலே பரக்கத்துண்டு, மக்காவிலே பரக்கத்துண்டு. உலகத்தில் வேற எங்குமே கிடைக்காத பரக்கத்து மக்காவிலே உண்டு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொடுக்கிறான் பரக்கத்து என்று சொன்னால், ஒன்று ஒன்றாகவே இருக்கும், ஒரு லட்சத்தின் வேலையை செய்யும். இங்கு நாலு ரக்கா தொழுதா வெறும் நாலு ரக்காத்தான், அங்கு நாலு தொழுதா நாலு லட்சம். அதனால அந்த பரக்கத்து கிடைக்கிற இடத்திலே நாம் இரண்டாவது ஒரு அமலை செய்ய வேண்டும். என்ன தெரியுமா, என்ன அமல் தெரியுமா? ஒரு முக்கியமான அமல், மக்காவிலும் மதீனாவிலும் ஒரு ஹத்தம் முடிக்கணும். காபாவிலேயே முடிக்கப்பட்டால் நீங்க ஒரு ஹத்தம் தான் ஓதியிருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளவு நன்மை? ஒரு லட்சம் ஹத்தம் ஓதிய, ஒரு லட்சம் குர்ஆன் ஓதிய நன்மை உண்டு. குர்ஆன் ஓத தெரியவில்லையே என்று கவலைப்படாதீர்கள். குர்ஆனை ஒவ்வொரு பக்கமாக பாருங்கள் போதும். முழு குர்ஆனையும் புரட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஓதுகிற வாய்ப்பையும் கொடுத்து விடுவான். ஒரு லட்சம் குர்ஆனை ஓதிய நன்மையையும் அல்லாஹ் அளித்து விடுவான். இதையெல்லாம் நம்முடைய செயல்பாடாக நீக்க வேண்டும். வெறுமனே ஹஜ்ஜுக்கு போனோம், காபத்துல்லாஹ் பார்த்தோம், வந்தோம் என்ற நிலை இருக்கக்கூடாது. பரக்கத்து நிறைந்த இடம் காபா. காபாவில் என்ன கிடைக்கும்? ரஹ்மத். உலகத்தில் பவர் ஹவுஸ், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு. மெயின் பவர் ஹவுஸ் கோயம்புத்தூருக்கு ஒரு பவர் ஹவுஸ், அதுல இருந்து கிளைகளுக்கு போகும். வீடுகளுக்கு எல்லாம் பிரகாசம் வேண்டுமானால், இந்த பிரகாசம் வேண்டுமானால் பவர் ஹவுஸ் வேண்டும். உலகத்திலே நிம்மதி யாரின் கையில் இருக்கிறது? ஆரோக்கியம் டாக்டர் கையில இருக்கு. ஆரோக்கியம் யாரின் கையில் இருக்கிறது? யார் கையிலும் இருக்கு? அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பவர் ஹவுஸ், ஆரோக்கியம் என்ற வெளிச்சத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பவர் ஹவுஸ் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் இணைப்பு ஜங்ஷன், இதற்கு ஒரு மெயின் ஹவுஸ் இருக்கிறது, அதுதான் காபத்துல்லா. 120 ரஹ்மத்துக்கு இறங்குகிறது ஒரு நாளைக்கு. அந்த 120 ரஹ்மத்துல 60 ரஹ்மத்துக்கு தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு, 40 ரஹ்மத்துக்கு அங்கே தொழக்கூடியவர்களுக்கு, 20 ரஹ்மத்துக்கு காபாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு 19 ரஹ்மத்து. அதுல ஒரு ரஹ்மத்து உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒரே ஒரு ரஹ்மத் தான், 120 ஒரு ரஹ்மத்து. அதனுடைய பவர் எவ்வளவு என்பதை நீங்கள் யோசியுங்கள். ஒரு ரஹ்மத் பள்ளிவாசலுக்கு பிரிக்கப்படுகிறது. பள்ளிவாசலில் இமாமுக்கு இறங்குகிறது அந்த ரஹ்மத், அது தொழுகிற மக்களுக்கு போகிறது. இந்த மக்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு சப்ளையாகிறது. ஒரு ரஹ்மத்தை பெற்று இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறமே. மருத்துவமனையில் ஆள் அதிகமா, வெளியில் ஆள் அதிகமா? மருத்துவமனையில் குறைவான மக்கள், வெளியில் தான் 60 கோடி பேர்கள், 100 கோடி பேர்கள் இருக்கிறார்கள் என்றால், மருத்துவமனையில் இருப்பவங்க வெறும் 1 கோடி இருக்கோ 2 கோடி இருக்கோ? மற்றவர்களுக்கு எல்லாம் ஆரோக்கியம் எங்கிருந்து கிடைத்தது என்றால், இந்த ஒரு ரஹ்மத்தில் இருந்து கிடைத்தது. ஒரு ரஹ்மத்துக்கு இவ்வளவு ஆற்றல் என்றால், தவாஃப் செய்து 60 ரஹ்மத்துக்களை சுமந்து கொண்டால், தொழுது 40 ரஹ்மத்துக்களை சுமந்து கொண்டால், பார்த்து 19 ரஹ்மத்துக்களை சுமந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கை, நம் குடும்பத்தின் வாழ்க்கை, நம் பிள்ளைகளின் வாழ்க்கை, நம் சமூகத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டாமா? ஒரு ரஹ்மத்துக்கே இவ்வளவு பவர் இருக்கிறது என்றால், நீங்கள் எல்லாம் 120 ரஹ்மத்தையும் பெறப்போகிறீர்களே. உங்களினுடைய பவரை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்க வேண்டும். அகிலத்திற்கு அந்த ரஹ்மத்து கிடைக்கிற இடத்தை தான் பார்க்க போகிறீர்கள். காபாவிலே வேறு என்ன கிடைக்கும்? வமன் தகலஹு கான அமினா. உலகத்திலே நிம்மதிக்கான ஸ்தலம் காபாவை தவிர வேறு இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், மகன் தகனகு காணாமினா, உள்ள நுழைஞ்சிட்டா அச்சமற்றவனாக மாறிவிடுவான், நிம்மதி கிடைத்து விடும். நாமே நிறைய ஹாஜிகளை பார்த்திருக்கிறோம், உள்ள போன உடனே அதுல இருக்கிற சுகம், அதுல இருக்கிற சுகம் வேற எதுலையுமே இல்லை. காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, ரெண்டு கண்ணத்தானே நான் என்னை கொடுத்திருக்கேன், எனக்கு தலை முழுவதும் கண்ணா கொடுத்திருந்தா அந்த காபாவை கண்டு 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 நான் ரசித்திருப்பேனே. வருகிற பொழுது பிரியா அடைவிட்டல்லவா வருகிறோம், அந்த காபாவை மீண்டும் எப்பொழுது பார்ப்பது, மீண்டும் எப்பொழுது பார்ப்பது. எந்த ஆஜியாவது சொன்னதுண்டா, போது நான் அஜி செஞ்சது, இனிமேல் நான் வரமாட்டேயா இல்ல, நான் உன்னுடைய இல்லத்துக்கு வரமாட்டேன், நான் செஞ்சது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஜியையும் பார்க்க முடியாது. ரப்பே ரஹ்மானே, இன்னொரு முறை கொடுத்து விடு, இன்னொரு முறை கொடுத்து விடு, இன்னொரு முறை கொடுத்து விடு. 14 அஜி செய்தவரிடத்தில் கேட்கிற பொழுது இன்னொரு முறை கொடுத்தால் எனக்கு நன்றாக இருக்குமே, இப்படியே ஒவ்வொரு முறையாக சென்று கொண்டிருக்கிறாரே, என்ன காரணம், என்ன காரணம் எண்ணி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அங்குதான் நிம்மதி, உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத நிம்மதியை அல்லாஹ் அங்கு கொடுக்கிறான். சொல்லுகிறார்கள், அது எந்த நகரம் தெரியுமா, பாதுகாப்பு பட்டினம். அதுக்குள்ளே நுழைந்து விட்டார், மலக்குகள் ஆயுதம் தாங்கி அந்த நகரத்தை பாதுகாக்கிறார்கள். மனுஷன் பாதுகாக்கல, மலக்குகளின் பாதுகாப்பில் இருக்கிற ஊருக்கு நாம் செல்ல இருக்கிறோம். சாதாரண ஊர் அல்ல, மலக்குகள் பரிசுத்தமானவர்கள், அதனால அங்க பரிசுத்தமா தான் இருக்கணும். அங்க போய் ஆறாங்கழிமாவே ஆரம்பிச்சிட கூடாது. யாராவது ஒருத்தர் லேசா இடிச்சிருப்பாரு, இந்த வண்டியில வரும்போது காலில் இடிச்சுட்டா இவருடைய பழைய வார்த்தையெல்லாம் வந்துடும். அவங்க அத்தாவை கூப்பிடுவாரு, அம்மாவை கூப்பிடுவாரு, எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. முன்னாடி இருக்கிறவனுக்கு பாஷை தெரியுமா தெரியாதா, அதை பத்தியில இவருக்கு கவலை இல்லை, வரிசையை எழுத்துருவாரு, எங்க நிக்கிறோங்கிறது கூட தெரியாது. அதனால புனிதமான இடத்திற்கு செல்லுகிறோம், அந்த இடத்திலே யாரையும் பழித்து பேசிவிடாதீர்கள், மலக்குகளின் பாதுகாப்பில் இருக்கிற இடத்திற்கு செல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை பற்றி சொன்னார்கள், மன் சபர ஸாஅ மின் அர்தஹா, அங்கே இருக்கிற உஷ்ணம் வெயில், ஒரு மனிதன் ஒரு மணி நேரம் பொறுமையாக இருந்தால் அங்கிருக்கிற அந்த கஷ்டத்தை, ஏன்னா காபானாவே அஜுண்டாவே கஷ்டம்னு தான் அர்த்தம் என்றீங்களா. நாம அஜுக்கு துவா செய்யும் போதே என்ன துவாவை பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அந்த துவாவை சொல்லும் போதே யாழ்லா நான் ஹஜ் செய்ய நாடுகிறேன், அல்லாஹும் அதை நீ லேசாக்குவாயாக, அதை ஏற்றுக்கொள்வாயாக, யாழ்லா நான் உம்ராவை நாடுகிறேன், அதை லேசாக்குவாயாக, அதை ஏற்றுக்கொள்வாயாக. லேசாக்குவாயாக கேட்டாவே என்ன அர்த்தம், அதுல கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். கஷ்டப்படாம ஹஜ்ஜுக்கு போனவங்க உலகத்துல யாருமே இல்லை. கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், சில பேர் டிராவல்ஸுக்கார ஆளுகளை போட்டு படாத பாடு படுத்துவாங்க, இத்தனை லட்சம் வாங்கிட்டு வந்தியே நீ என்ன செய்யற, அவர் என்ன தூக்கிட்ட போக முடியும். ஒரு ஹாஜி மினாவில சொல்லுவார், 2 லட்சத்துக்கு மேல வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எங்க எல்லா கல்லையும் வாங்கிட்டு போய் நீங்க அடிக்க வேண்டியதானே, சைத்தான் அடிக்கிறதுக்கு அவங்க எல்லாத்து கல்லையும் வாங்கிட்டு போய் இவர் அடிக்கணுமா, விளங்குமா. அதுக்கு ஒருத்தர் அழகா பதில் சொன்னாரு, பேசாம நீங்க ஊர்லயே பணத்தை 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டுருந்தா உங்க ஹஜ்ஜையும் சேர்த்து அவர் செஞ்சுட்டு வந்திருப்பாருல, ஏன் தேவையில்லாம இவ்வளவு தூரம் வரணும். இப்படி அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம், ஹஜ் என்றால் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், யாரா லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. அதனால கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபாஅதத் அன்ஹு ஜஹன்னம் மஸீரதஹம், நரகம் ஒரு வருடம் அவனுக்கு தூரமாக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் ஹஜ் எப்படிப்பட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் ருக்னு யமானியிலிருந்து ஹஜ்ரல் அஸ்வத் வரைக்கும் 70 நபிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள். ருக்னு யமானியிலிருந்து சம்சம் வரைக்கும் ஏறத்தாழ 1000 நபிமார்கள் அடங்கிய இடத்திற்குத்தான் நாம் சொல்லுகிறோம் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது எந்த இடம் தெரியுமா, ஆன்மீக மருத்துவமனை. அங்கு 2 சொட்டு கண்ணீரை சிந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டால் உடனே அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ளுகிறான். அது எந்த இடம் தெரியுமா, பைத்துல் மஹ்மூர், மலக்குகளுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு காபாவை 6வது மாடத்திலே கட்டியிருக்கிறானே, அதற்கு நேர் கீழே அமைக்கப்பட்டிருக்கிற இடம்தான் மலக்குகளின் போக்குவரத்து நடக்கிற இடம்தான் காபத்துல்லா. அந்த இடத்திற்கு செல்லுகிற பொழுது கண்ணியத்தையும் பணிவையும் மேற்கொண்டவர்களாக செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதோடு மட்டுமல்ல அங்கிருக்கிற சின்னங்கள் என்னென்ன, நமக்கும் என்னென்ன சின்னங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ருக்னே யமானி, இந்த இடத்துக்கு போகாம துஆ கேட்காம வந்துடாதீங்க. ருக்னே யமானி 84வது 85வது கேட்ல போனா நேரா அங்கதான் கொண்டு போய் விடும். அல்ல ஆண்டு போய் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்குனு யமானிக்கு பக்கத்தில் நின்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அங்கு 70 மலக்குகளை அந்த கல்லுக்கு அருகிலே அல்லாஹ் நிறுத்தி இருக்கிறான். அங்கு யார் துவா செய்கிறார்களோ அந்த துவாவுக்கு அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அதனால பெருமானார் துவாவையும் சொல்லி கொடுக்கிறாங்க. கண்டது நின்றதெல்லாம் கேட்காதீங்க, அந்த மலக்குகள் துவா செய்யற இடம் ஆமீன் சொல்ற இடம். அதனால ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வக்கினா அதாபன்னா. யா அல்லாஹ், எனக்கு உலகத்திலையும் வெறும் நன்மையை மட்டுமே செய்யி, தீமையெல்லாம் செஞ்சிடாதே, மறுவுலகத்திலேயும் நன்மையை மட்டுமே எனக்கு கொடு. வக்கினா அதாபன்னா, நரகத்தினுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் என்று இவர் சொல்ல சொல்ல மலக்கு ஆமீன் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு செல்லுகிற பொழுது மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை புழுக்கங்களையும் கொட்டி தீர்த்து விடுங்கள், அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக் கொள்வான். அல்லாஹ் எனக்கு அதை கூடி இதை கூடி எதை வேண்டாலும் கேளுங்க. 10 பங்களா வேணுமா கேட்க கூடாது என்பதல்ல, காபாவோட போய் தாராளமா கேளுங்க. குழந்தை செல்வம் வேண்டுமா கேளுங்கள், எல்லாம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்று கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். 4 பேர்கள் சேர்ந்து கேட்டதை ஜுஹரி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே வடித்து காட்டுகிறார்கள். 4 பேர் போய் உட்கார்றாங்க, நீங்களோ யாராவது கூட்டாளி இருந்தா அங்க போய் துவா கேட்கும் போது நான் துவா கேட்கிறேன், நீ ஆமீன் சொல்லு, நீ துவா கேளு, நான் ஆமீன் சொல்றேன் என்ற பழக்கத்தை கையாளுங்கள். இது காபத்துல்லாவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்கள் ஒழுக்கங்களில் ஒன்று. நாம துவா செய்ய அவர் ஆமீன் சொல்லணும், அவர் துவா செய்ய இவர் ஆமீன் சொல்லணும். மெதுவா 4 பேர் போய் உட்கார்றாங்க. அப்துல்லாஹி இப்னு சுபைர், முஸ்தபி இப்னு சுபைர், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், இப்னு உமர், 4 பேர்களும் அமர்ந்து ஒவ்வொருவராக துவா செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், இராக்குக்கு கவர்னராக என்னை ஆக்காமல் என்னை மௌத்தாக்காது, நான் மௌத்தாகும் பொழுது இராக்கின் கவர்னராக இருக்க வேண்டும். ஜுஹரி சொன்னார்கள், அவர் இராக்கின் கவர்னராக இருக்கிற பொழுதுதான் மௌத்தானாரு. நேரடியாக கேட்ட துவா அங்கீகரிக்கப்பட்டதை நானே கண்கூடாக பார்த்தேன். அவருடைய தம்பி முஸ்தப் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், சகீனா பின்த் ஹுசைன் என்ற பெண்மணியை நான் திருமணம் முடிக்காமல் என்னை மௌத்தாக்காதே, சகீனாவை நான் மணம் முடிக்க வேண்டும், இந்த மக்கமா நகரத்திற்கு நான் கவர்னராக ஆக வேண்டும், இந்த ரெண்டு ஆசை எனக்கு இருக்கிறது, இதை பூர்த்தி ஆக்காமல் என்னை நீ மௌத்தாக்காதே. ஜுஹரி சொல்லுகிறார்கள், சகீனாவைத்தான் இவர் மணம் முடித்தார், இவர் ஹிஜாஸுக்கு மக்காவுக்கு கவர்னராக இருந்தார், இதையும் நான் கண்கூடாக கண்டேன். 3வதாக சுலைமான் இப்னு அப்துல் மலிக் எழுந்து துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னை யாருமே நிமிர்ந்த பார்வை பார்த்து விடக் கூடாது, என்னை பார்க்கிற பொழுதே அவர்களுக்கு பயம் ஏற்படுகிற அமைப்பை கொடுத்து விடு அம்மானே. அதனால சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கு முன்னால் நேரடியாக யாரும் நின்று பேச மாட்டார்கள், இதையும் நான் பார்த்தேன். ஜுஹரி சொல்லுகிறார்கள், 4வதாக அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னை சொர்க்கவாசியாக ஆக்காமல் நீ மௌத்தாக்காதே, அங்கலாய்த்துக் கொண்டிருந்தேன். என் கனவிலே இவன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தோன்றி சொன்னார்கள், 3 பேர்களுக்கு துவாவை ஏற்றுக்கொண்ட ரப்புல் ஆலமீன் எனக்கு மட்டும் ஏற்காமலா போய் விடுவார், ஏற்றுக்கொண்டான், நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்று சுபச்செய்தியையும் நன்மாராயத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக அந்த இடத்திலே கண்டிப்பாக துவா கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார்கள், இது எதுல்லா அல்லாஹ்வின் கரம் என்றார்கள். ருக்னு யமானி அல்லாஹ்வின் கரம், அல்லாஹ்வின் கரத்தை தடவிப்பார்க்க ஆசையா, ருக்னு யமானியை தடவிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றார். அந்த ருக்னு யமானியிலே நின்று துஆ கேட்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக, அது ஈஸியா கிடைச்சிடும். ருக்னு யமானிக்கு நேர் அந்த பக்கம் இருக்கிறதா ஹஜருல் அஸ்வத், எல்லோருமே ஆசைப்படுகிற இடம். அதனால இங்கிருந்தே கேட்டு விடுங்கள், இதுல குறை ஏற்படுத்தி விட வேண்டாம், குறைவான எண்ணம் வேண்டாம். ரப்பே, ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிற வாய்ப்பை யாருக்குமே இடையூறு அளிக்காமல் முத்தமிடுகிற வாய்ப்பை எனக்கு கொடு என்று கேளுங்கள், யக்கீனோடு கேளுங்கள், அல்லாஹ் கொடுத்து விடுவான், கண்டிப்பாக கொடுப்பான். அந்த கல் என்னது? யாக்கூத்து மின் யாக்கூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய மரகதங்களிலிருந்து ஒரு மரகதம், சொர்க்கத்தின் மரகதம். உலகத்தில் இருக்கக்கூடிய வைடூரிய கல்லை பார்க்கறதா இருந்தாலே போட்டி போட்டு போய் பார்க்கறமா இல்லையா? இந்த கல்லு 500 கோடி மதிப்புள்ள கல்லு, கோயம்புத்தூருக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் வச்சா கோயம்புத்தூரே போய் பார்க்க. 500 கோடி மதிப்புள்ள கல்லா, வாங்க போறதில்லை, போய் போய் பார்ப்பான். இதுல என்ன பெரியமா தெரியுமா? நண்பன் பேசும்போது சொல்லிக்குவான், என்னால வாங்க முடியாட்டியும் கூட 500 கோடி மதிப்புள்ள கல்ல நான் பார்த்த பெருமையாவது எனக்கு இருக்கா இல்லையா? பார்த்த பெருமை இருக்குல்ல என்று சொல்லுவான். இதை போன்று இதை விட பன்மடங்கு மதிப்புள்ள யாக்கூத்து மின் யாக்கூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய மாணிக்கம், சொர்க்கத்தினுடைய மரகதத்தை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கொடுத்து விடுவான். அதோடு மட்டுமல்ல, அந்த கல் எல்லா பாவத்தையும் உறிஞ்சுகிற காந்த சக்தி பெற்ற கல்லாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதோடு பெருமானார் நிறுத்தவில்லை, அவர்களுக்கு அந்த கல் சாட்சி சொல்லும், இவர்களை நரகத்தில் அனுப்பக்கூடாது, இவர்களை நரகத்தில் அனுப்பக்கூடாது, காரணம் என்னை முத்தமிட்டவர்கள், என்னை முத்தமிட்டவர்கள் என்று கல் சாட்சி சொல்லி நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு அனுப்புகிற ஆற்றல் இந்த கல்லுக்கு உண்டு. எனவே நீங்கள் இதை முத்தமிடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதை அடைகிற வாக்கியத்தையும் அல்லாஹ் எல்லா ஹாஜிகளுக்கும் தந்தருள்வானாக. அந்த கல் சாதாரண கல் அல்ல, நெருப்புல போட்டா அந்த கல் குளிர்ச்சி ஆகி விடுமா? நீரிலே போட்டால் கல் உள்ளே போகாது, மிதக்குமா? அதை விட பெரிய அதிசயம் என்னன்னா, அதிருல் அஸ்வது கல்லுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பெரிய அதிசயம், யாராவது திருடிட்டு போயிட்டா அவனையே கொண்டு வந்து வைக்க வச்சிடும். பல பேர்கள் அதிருல் அஸ்வதை திருடி இருக்கிறார்கள், வீட்டுல தூங்க முடியாது, வீட்டுல தூங்க முடியாது. அந்த கல் மீண்டும் இவனையே எடுத்து கொண்டு வந்து வைக்க வைத்து விடும். ஒருவனுடைய வரலாறை பற்றி எழுதுவார்கள், அல்ல தாயிஃபே மக்காவில அஜுல் அஸ்வதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான், ராத்திரி தூங்கும் போது தலையில வந்து அடிச்சா, டம்மு டம்மு அடிச்சா ரத்தம் ஒழுகுது. இது ஏண்ட வம்பு? அந்த கல்லை எடுத்துட்டு கொண்டு போய் இருந்த இடத்திலே வைத்து விட்டு வந்த வரலாறுகளும் உண்டு. அஜுல் அஸ்வது கல்ல மட்டும் யாருமே திருட முடியாது. இது சொல்கிறார்கள் பாதுகாக்கப்படக்கூடிய கல். அதனால இந்த கல்லை முத்தமிடுகிற வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வரலாறுகளிலே நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, நீ ஒரு சாதாரண கல், பெருமானார் உனக்கு முத்தமிட்டார்கள் என்பதற்காக நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பின்னால் அலிரலியல்லாஹ் ஒரு பிடிபிடித்தார்களாம், என்ன சொன்னீர்கள், இது சாதாரண கல்லா? அல்லாஹ் ஆலமுல் அர்மாயிலே நம்மை படைப்பதற்கு முன்னால் நான் தானே ரப்பு என்று கேட்கிற பொழுது எல்லோரும் ஆமாம் என்று ஆமாம் சாமி போட்டோமே, அதை எல்லாம் பதிவு செய்து இந்த கல்லுக்குள்ளே தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்முடைய வாக்கு மூலம் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட சிப்புகளின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட கல் தான் இந்த கல். நாளை மறுமையிலே இது சாட்சி சொல்லும், நீ அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றாய், ஆனால் அதன்படி நடக்கவில்லை என்று சாட்சி சொல்லுகிற கல் அந்த கல். அது சாதாரண கல் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்களாம், லௌலா அலியுன் லஹலக உமர், அலி மட்டும் இல்லை என்றால் இந்த உமர் அழிந்தே போயிருப்பார் என்று சொல்லுகிறார்களே. அந்த கல்லும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற இடம், அதற்கு அருகில் இருக்கிற முல்தசிம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய காபாவினுடைய அந்த வாயில் இருக்கிறது, இதுவும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற இடம். அந்த இடங்களை பயன்படுத்த வேண்டும். பக்கத்திலே மக்காமே இப்ராஹிம் இருக்கிறார், சாதாரண இடமா? தவாஃப் முடிச்ச உடனே 2 ரக்அத் தொழுகணும், எங்கே தொழுக வேண்டும்? மக்காமே இப்ராஹிம். மற்ற இடத்துல தொழுதா கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல, எங்கு தொழுதாலும் கூடும், ஆனால் சுன்னத்து மக்காமே இப்ராஹிமில் தொழுவது. 2 ரக்அத் தொழ வேண்டும். இத்தகது மக்காமே இப்ராஹிம் முசல்லா, அதுவும் சொர்க்கத்துக்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபாவை கட்டுகிற பொழுது காபாவுக்கு மேப்பு போட்டு கொடுத்த இன்ஜினியர் யாரு? நம்ம வீட்டுக்கு மேப்பு வேண்டுமல்லவா? ப்ளூ பிரிண்ட் வேணுங்களா, அது வேணுங்களா, இது வேணுங்களா? மேகத்தின் மூலமாக வரைபடம் வரைந்தான் அல்லாஹ். மேகம் வரைபடமாக இருந்தது, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கட்டுகிறார்கள். மேல் எழுப்புகிற பொழுது சராசரி மனுஷன் தானே, அவ்வளவு தூரம் போக முடியுமா? அதனால அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எப்படி கட்டுவது என்று கேட்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து கல்லை இறக்கி இதிலே நின்று கொள் என்று சொல்ல, இந்த கல்லிலே நின்றா மேலே தூக்கி கொண்டு செல்லும், லிப்ட் மாதிரி மேலே கொண்டு போகும், கட்டுவார்கள், இறங்க நினைத்தா மீண்டும் இறங்கிக் கொள்ளும். இந்த கல் கியாமத்து நாள் வரை பாதுகாப்பாக இருக்கிற கல். இதையும் நான் பார்க்கிறோம், இந்த இடத்திலே இருந்து ரப்பே ரஹ்மானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நீ என்ன உதவிகளை செய்தாயோ அந்த உதவிகளை எல்லாம் எனக்கும் என் சமுதாயத்திற்கும் செய்துவிடு. நாயனே இப்ராஹிமி எப்படி கண்ணியப்படுத்தினாயோ அதை போன்று என் சமுதாயத்தை கண்ணியப்படுத்த ரஹ்மானே. என் சமுதாயம் கேவலப்பட்டு நிற்கிறது ரஹ்மானே. பல பேர்களுக்கு மத்தியிலே கேவலத்திற்குரிய சமுதாயமாக இருக்கிறது ரஹ்மானே. இப்ராஹிம் அலி சலாத்தை கேவலப்படுத்தாமல் உயர்வுபடுத்தியதை போன்று எங்கள் சமுதாயத்தை உயர்வுபடுத்து என்று கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க காத்திருக்கிறார். அதுக்கு பக்கத்துல ஜம்சம் இருக்கிறது. ஜம்சமை பற்றி சொல்லி வர முடியாது. ஒரு சின்ன கிணறு உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திற்கும் அதன் நீர் சப்ளை ஆகிறது. பெரிய நடமாடும் மோஜிசா. இன்றைக்கு இருக்கிற அற்புதங்களில் குர்ஆனுக்கு அடுத்த அற்புதம் ஜம்சம் தானே. நடமாடும் மோஜிசா. 50 லட்சம் பேரும் குடிக்கிறாங்க. வீடுகளுக்கு அனுப்புகிறார்கள். நாடு நாடாக அனுப்புகிறார்கள். அதன் தண்ணீர் குறைந்ததா? தண்ணீர் குறைந்ததா? வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நான் 2 வயதாக இருந்த நேரத்தில் ஜிப்ரீல் வந்தார்கள், என் நெஞ்சை அறுத்தார்கள். என் நெஞ்சை அறுத்து ஜம்சமிலே என்னுடைய நெஞ்சை பாதுகாத்தார்கள், போட்டார்கள். என் உள்ளத்துக்குள்ளே ஈமானை நிரப்பினார்கள். மீண்டும் அதை எடுத்து உள்ளே வைத்து தைத்து விட்டார்கள். இன்றைக்கு மருத்துவர்கள் ஆய்வு செய்கிறார்கள், ஹார்ட் ஆபரேஷனுக்கு நெஞ்சை உள்ளத்தை ஓட வைப்பது ஜம்சமுக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்று ஹதீஸ் சொல்லுகிறது. உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்று இன்றைய ஆய்வு நடக்கிறது. நாயகத்தின் உள்ளத்தை மரணிக்க விடாமல் தடுத்ததுதான் அந்த சம்சம். 63 அமிலங்கள் சேர்ந்த நீர் இந்த சம்சம். பூமியிலேயே இருக்கிற தண்ணீரில் சிறந்த தண்ணீர் எதுன்னு கேட்டா கோயம்புத்தூர்காரங்க சிறுவாணி தண்ணீர்னு சொல்லிடுவோம். கண்டிப்பாக அது தவறு. உலகத்திலேயே சிறந்த தண்ணீர், கயிறான தண்ணீர் என்ன தண்ணீர் என்று ரப்புல் ஆலமீன் இடத்திலே கேட்டாரோ, அல்லது ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டால் சட்டென்று பளிச்சென்று சொல்லுவார்கள், இது சம்சம் என்று சொல்லுவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, உபைதா இரண்டு பேர்களும் நண்பர்கள். இந்த உபைதா நீண்ட நாளாக அப்பாஸ் ரலியல்லாவை பார்க்கவில்லை. அப்பாஸ் ரலியல்லா கேட்டார்கள், ஏன் என்னை நீங்கள் நீண்ட நாளாக பார்க்க வரவில்லை என்று கேட்கிற பொழுது உபைதா சொன்னார்கள், எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது. உடனே அப்பாஸ் ரலியல்லா சொன்னார்களாம், உங்களுக்கு தெரியாதா காய்ச்சல்காரர்கள் சம்சமை குடித்தால் உடனே காய்ச்சல் இறங்கிவிடும் என்று தெரியாதா? காய்ச்சல்காரர்கள் இன்றைக்கும் மருந்து. காய்ச்சல்காரர்கள் சம்சம் நீரை குடித்தால் உடனே காய்ச்சலை இறக்கும் ஆற்று சம்சமுக்கு உண்டு. பியூர் சம்சமா இருக்கணும். நம்மால ஒரு சொட்டு சம்சம் இல்ல, ஒரு லிட்டர் கலந்துருவாரு. அந்த சம்சம் அல்ல, பியூர் சம்சம். காய்ச்சலை நீக்கும் ஆற்றல் அதற்குண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், முனாஃபிக்குக்கும் முஃமினுக்கும் மத்தியிலே இந்த சம்சம் தான் வித்தியாசத்தை காட்டும். முனாஃபிக் இருக்கிறாரே, வயிறு நிரம்ப சம்சமை குடிக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள். அதோடு நிறுத்தவில்லை. அபூதர் ரலியல்லாஹு தஆலா 14 நாட்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்பதற்காக காபத்துல்லாவிலே இருக்கிறார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, 14 நாட்களாக பெருமானாரின் நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாயகத்தினுடைய நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அபூதரை பார்த்து கேட்கிறார்கள், அபூதர் நீங்கள் எதற்கு வந்தீர்கள் என்று கேட்க, நாயகமே முஹம்மதே உங்களின் நடவடிக்கையை பார்த்து ஈமான் கொள்வதற்காக வந்தேன். இப்பொழுது உங்கள் நடவடிக்கையை கண்டுகொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், 14 நாட்களாக என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்கிற பொழுது இந்த ஜம்சமை தான் குடித்தேன். பெருமானார் சொன்னார்கள், தாமு துமின் வசிஃபா ஓ சக்மின். ஜம்சமை என்ன நோக்கத்துக்கு குடிக்கிறோமோ அதை அது பூர்த்தி செய்யும். உணவாக நினைத்து குடித்தால் உணவினுடைய சக்தியை அது குடித்துவிடும். பானமாக நினைத்து குடித்தால் பானத்தின் சக்தியை அது கொடுக்கும். மருந்தாக நினைத்து குடித்தால் மருந்தின் சக்தியை அது கொடுக்கும். அதே நேரத்திலே பாலாக நினைத்து கொடுத்தால் பாலின் ஆற்றலை கொடுக்கும். தேனாக நினைத்து கொடுத்தால் தேனின் ஆற்றலை கொடுக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர்ருக்கு சொல்லி காட்டுகிறார்கள். காபுல் அக்பார் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் காலத்திலேயே இருந்தவர், ஆனால் இஸ்லாத்தை தழுவவில்லை. அபூபக்கர் காலத்திலும் இஸ்லாத்தை தழுவவில்லை. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய காலத்திலே இஸ்லாத்தை தழுவியவர் தான் காபுல் அக்பார் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். இந்த காபுல் அக்பாரிடத்தில் காலத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹ் கேட்கிறார்கள், நீங்கள் நாயகத்தின் காலத்தில் இருந்தீர்களே, ஏகத்துவத்தை ஏற்றிருக்க வேண்டியதுதானே. அபூபக்கரின் காலத்திலே இருந்தீர்களே, ஏகத்துவத்தை ஏற்றிருக்க வேண்டியதுதானே, ஏன் ஏற்கவில்லை என்று கேட்கிற பொழுது காபுல் அஹ்பார் அழகாக பதில் சொன்னார்கள். காபுல் அஹ்பார் அழகாக பதில் சொன்னார்கள், என் தந்தை தான் எனக்கு தௌராத்தை கற்றுக் கொடுத்தவர். எங்கெல்லாம் முகம்மது என்று பெயர் இருக்கிறதோ அதையெல்லாம் மறைத்து விட்டார், மறைத்து விட்டார். எனக்கு தெரியவில்லை, மாணவியின் காலத்திலே அந்த பெயரை நான் பார்க்கவில்லை. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹ்வினுடைய ஆட்சி காலத்திலே நானாக எடுத்து தௌராத்தை படிக்கிற பொழுது பெருமானாரினுடைய பெயரை பார்த்து அதிசயித்து போனேன். அவர்களுடைய தன்மைகளை எல்லாம் பார்த்து அதிசயித்து போய் உமர் ரலியல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னேன். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், காபுல் அஹ்பார் சொல்லி காட்டுகிறார்கள், உமர் ரலியல்லாஹ் கேட்டார்கள், உன்னுடைய தௌராத்திலே ஜம்ஸமை பற்றி இருக்கிறதா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹ், ஓ இருக்கிறதே, அதற்கு என்ன பெயர்? வருபவர்களுக்கு எல்லாம் தாகம் தீர்க்கிற பானம் தௌராத்தில், அதுக்கு பேரு ரவா. உமர் அலியல்லாஹ் விடல, அதனுடைய ஊற்றில் சிறந்த ஊற்று அது. ஜம்ஸமுக்கு ஏறத்தாழ 13-14 ஊற்றுகள் இருக்கிறது, நிரந்தரமாக நீர் வருகிற ஊற்றுகள். இந்த ஊற்றிலேயே சிறந்த ஊற்று எது என்று கேட்க காபுல் அஹ்பார் சொன்னார்கள், தௌராத்திலே நான் பார்த்திருக்கிறேன் என்ற ஊற்றுதான். அது எங்கிருக்கிறது தெரியுமா? ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேர் கீழே இருக்கிறது. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேர் கீழே இருக்கிற அரஸ் என்ற ஊற்றிலிருந்து தான் ஜம்ஸமுக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல உமரே ஃபாரூக் ரலியல்லாஹ் கட்டி அணைத்து சொன்னார்களாம், தௌராத்தில் இத்தனையும் இருந்தும் ஏன் இன்னும் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாய் என்று. அதற்கு பிறகு காபுல் அஹ்பார் ஈமான் கொண்ட வரலாறுகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஜம்ஸமினுடைய ஊற்றுக்களை கூட அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். மாவியா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள், ஜம்ஸம் லிமா ஷுரிபலஹு, ஜம்ஸமை என்ன நோக்கத்திற்கு குடிக்கிறோமோ அது முழுவதையும் நிறைவேற்றி கொடுக்கிற ஆற்றல் ஜம்ஸமுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதோடு நிறுத்தவில்லை, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி தாலாலை இந்த ஜம்ஸமை பற்றி சொல்லுகிற பொழுது முஜாஹித் ரஹ்மத்துல்லா சொல்லுவார்கள், நான் ரோம் நாட்டுக்கு சென்றேன், அங்கு ஒரு பாதிரியை கண்டேன். அந்த பாதிரி என்னை பார்த்து கேட்டார், நீ மக்காவாசியா என்றாய். நான் ஆமாம் மக்காவாசி என்றேன். அங்கு ஜம்ஸம் என்று ஒரு நீர் ஊற்று இருக்கிறதே, அது தெரியுமா என்று கேட்டார். தெரியுமே, அதைத்தான் நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், எனக்கு அருகில் இருக்கிற இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஜம்ஸம் நீர் கிடைப்பது ஒரு பாத்திரம் நிறைய தங்கம் கிடைப்பதை விட எனக்கு மேல் என்றார். ஒரு பாத்திரம் நிறைய தங்கம் கிடைப்பதை விட ஜம்ஸம் கிடைப்பது உயர்ந்தது. தங்கத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம், ஜம்ஸமை சம்பாதிக்க முடியாது என்று ஒரு பாதிரி சொல்லி நான் கேட்டேனே என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்கள் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், அஃதலுத் துஹ்ஃபா, அன்பளிப்புகளில் சிறந்த அன்பளிப்பாக நான் எதை வழங்குவேன் தெரியுமா? ஜம்ஸம், ஜம்ஸம் நீர் தான். உலகத்தில கல்யாணத்துக்கு போய் அன்பளிப்பு கொடுக்கிறோம், மற்ற வீடு காரியங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறோம். இந்த அன்பளிப்புகளிலேயே உயர்ந்த அன்பளிப்பு எது தெரியுமா? வருகிற பொழுது ஹாஜிகள் நமக்காக ஒரு 50 கிராம் பாட்டிலே, 100 கிராம் பாட்டில அந்த தண்ணீரை கொடுக்கிறார்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அன்பளிப்பிலேயே உயர்ந்த அன்பளிப்பு ஜம்ஸம் நீர் தான். அதனால வர்ற ஹாஜிகளே, நீங்க அன்பளிப்பு கொடுக்கும் போது தயவு செஞ்சு தண்ணியை கலந்துறாதீங்க. உங்களால கொடுக்க முடியல இல்லைன்னாவது சொல்லிருங்க, வரக்கூடிய உங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலேயே அதனுடைய வரக்கத்து நீரிலே இறங்கும் தான், தவறில்லை. பியூராக கொடுக்கிற ஆற்றல் இருக்கிறதே, அதனுடைய தனிப்பு சிறப்பு இருக்கிறதே. ஆக துஃபாக்களிலேயே அன்பளிப்புகளிலேயே உயர்ந்த அன்பளிப்பு ஜம்ஸம் தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு நிறுத்தவில்லை, சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், மா தீப், ஜம்ஸம் இருக்கிறதே, மனமான மனமான தண்ணீர், லா யுரத்து, யாராவது ஜம்ஸமை அன்பளிப்பு செய்தால் அதை வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். ஜம்ஸமை கொடுக்கும் போது மற்ற அன்பளிப்புகளை கூட இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்லிடலாம், ஆனால் ஜம்ஸமை கொடுத்தால் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள். இது இறைவனுக்கு பிடிக்காது என்றார்கள் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள். அதோடு நிறுத்தவில்லை, சுஃபியான் சொல்லுவார்கள், மக்காவாசிகளுடைய மரபு இன்றைக்கும் இருக்கிறது. ஒருவர் இறந்து போய்விடுவாரே, ஆனால் அவரை குளிப்பாட்டியதற்கு பிறகு அவருடைய மேனியிலே ஜம்ஸமை தெளிப்பார்களாம், ஜம்ஸமை தெளிப்பார்களாம். அந்த ஜம்ஸமின் பரக்கத்தால் அதாவுல் கபர் குறைகிறது என்று இன்றைக்கும் மக்காவாசிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும் சம்சமின் ஆற்றல் என்ன. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், ரெண்டு காரணத்திற்காக நான் சம்சமை குடித்தேன். ஒன்று, கல்வியிலே வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக சம்சமை குடித்தேன், கல்வியினுடைய உச்சத்தை நான் அடைந்தேன். இரண்டாவது, அம்பு எறிகிற பொழுது நான் சம்சமை குடித்து விட்டு எறிவேன். பத்து அம்பு எறிகிறேன் என்றால் பத்தும் சரியான குறியை நோக்கி செல்லும் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்களே. அந்த சம்சமை பார்க்க போகிறீர்கள். இவன் அப்பாஸ் ரலியல்லாஹ் அதனுடைய ஒழுக்கத்தை சொல்லி காட்டுகிறார்கள். சம்சமை தண்ணீரை குடிக்கிற பொழுது உட்கார்ந்துட்டு மடமடன்னு குளிச்சிருவோம், ஆனால் அது ஒழுக்கமல்ல. நின்று காபத்துல்லாவை பார்த்து நின்று கொண்டு தலையிலே எந்த விதமான துணியும் இல்லாமல் நின்று கொண்டு ஒரு துவாவை கேட்க வேண்டும். அல்லாஹும்மே இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசியா வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅம் மின் குல்லிதா என்று துவா செய்து கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருளை தருவான் என்று சொல்லுகிற அந்த சம்சமை பார்க்க இருக்கிறீர்கள். சஃபா மர்வா, சஃபா மர்வா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜராவை நினைவூட்டுகிறது. அந்த ஹாஜராவின் தியாகத்தை நினைத்து நாம் மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை எண்ணி எண்ணி உருகி உருகி அழுது அழுது துவா செய்தால் உடனே அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். பக்கத்திலேயே ஹத்தீம் இருக்கிறது, காபாவை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது, அந்த ஹத்தீம் இருக்கிறது. அதற்குள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அடங்கி இருக்கிறார்கள். அந்த இடத்தையும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். காபத்துல்லாவிலே ஒருவர் தொழுவதற்கு ஆசைப்படுகிறாரா, ஹத்தீமிலே தொழுது கொள்ளட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபாவிலே தொழுது நன்மை உண்டு. அந்த ஹத்தீமுக்குள்ளே மீசாபுர் ரஹ்மா மழை வந்து விழுகிற தண்ணீர் ஒரு புனல் இருக்கிறது, அதற்கு நேராக நின்று தொழுங்கள், உடனே ரஹ்மத்து இறங்குகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு கொஞ்சம் வெளியே ஜபலே நூர் இருக்கிறது. ஜபலே நூர் ஹிரா குகை. இந்த குகையில் தான் முதல் முதலிலே குர்ஆன் இறங்கியது. அந்த குகையை பார்க்க செல்லுங்கள். வாலிபர்களாக இருந்தால் மேலே சென்று பார்க்கலாம். எவ்வளவு இருட்டாக இருந்தாலும், எவ்வளவு இருட்டாக இருந்தாலும், அது அமாவாசை இருளாக இருந்தாலும், அந்த இடம் மட்டும் பெருமானார் அமர்ந்து ஜிப்ராஹீல் வந்த இடம், ஜிப்ராஹீலின் பார்வைப்பட்ட இடம், அவர்கள் இறங்கிய இடம் என்ற காரணத்தினால் இன்றைக்கும் பிரகாசமாக இருக்கிறது. பிரகாசம் அங்கிருந்து நேர காபத்துல்லாவை பார்க்கலாம். அந்த அழைப்பு, அந்த அமைப்பிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிராவை வைத்திருக்கிறான். அதற்கு பக்கத்திலே காபாவுக்கு அருகிலேயே ஜபலே அபு குபைஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை இரண்டாக பிளந்தார்களே, அந்த அபு குபைஸ் மலையிலிருந்து முதல் முதலிலே ஏகத்துவத்தை சொன்ன மலை அபு குபைஸ் அங்கே அருகிலேயே இருக்கிறது. சவுரு குகை இருக்கிறது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாத்து சவுரு குகை இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து நீங்கள் துவாவை கேளுங்கள், அல்லாஹ் அங்கீகரிப்பான். இதற்கெல்லாம் மேலாக ஐந்து நாள் அமல், இதுதான் ஹஜ்ஜினுடைய அமல். மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா. மீனா பெருமானார் சொல்லுகிறபோது சொன்னார்கள், இது தாயின் கர்ப்பத்தை போல என்றார்கள். 2 லட்சம் பேர் இருக்கும் போதும் தாங்குச்சு, 20 லட்சம் பேர் இருக்கும் போதும் தாங்குச்சு, 50 லட்சம் பேர் இருக்கிற பொழுதும் தாங்கும். தாயின் கர்ப்பம் எப்படி வளர்ந்து கொண்டே செல்கிறதோ இதை போன்று எத்தனை பேர் இருந்தாலும் மினா அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மினாவிலே, அரஃபாவிலே, முஸ்தலிஃபாவிலே நீங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் 5. செய்ய வேண்டிய அமல்கள் 5. முக்கியமா அமல் செய்யற இடம் அங்கதான் உட்கார்ந்து மீட்டிங் போடுவாங்க நம்ம ஆளுகள்லாம் சேர்ந்து. நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒருவர் இன்னொரு வரை கிளாஸ் எடுத்து குத்துறாரு அங்க. எவ்வளவு முக்கியமான இடம் அந்த இடத்திலே தர்க்கம், சண்டை, சச்சரவுகள் வரலாமா? அந்த இடத்திலே சண்டை இட்டால் அல்லாஹுவினுடைய கோபப்பார்வை இறங்கி விடாதா? அதனால அந்த இடத்துல செய்ய வேண்டிய அமல் ஒவ்வொரு நாளும் 100 முறை 4வது கலிமா لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. இந்த 4ஆம் கலிமாவை 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். மினாவுல, முஸ்தலிஃபாவுல, அரஃபாவுல. அதே போன்று 3வது கலிமா சுப்ஹான الله والحمد لله ولا اله الا الله والله اكبر என்பதை 100 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். 3வதாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டியது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், பாவ மன்னிப்புக்கு அதை விட ஏற்ற இடம் கிடையாது. இதை 100 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். 4வதாக குல் ஹுவல்லாஹ்வை 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த 200 தொழுகையில இங்கு தனியாக ஓதுவது 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்தை 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். சிறந்த சலவாத்துக்கள், சலவாத்துக்கள் நிறைய இருக்கிறது. சிறந்த சலவாத்துக்கள் நமக்கு என்ன பிடிக்கிறதோ, அந்த சலவாத்துக்கள் எளிமையாக இருக்கிறதோ, அந்த சலவாத்துக்களை 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் மினாவிலே 3 நாட்கள் தங்குவோம், அரஃபாவிலே 1 நாள் இருப்போம், அந்த இரவு முஸ்தலிஃபாவிலே இருப்போம். இந்த நாட்கள் எல்லாம் 100 முறை ஓதிக்கொண்டால் அதனுடைய சிறப்பை போன்று உயர்ந்த சிறப்பை பெற்றுவிட முடியாது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்காவை முழுமையாக கழிக்கிற பாக்கியத்தை, இபாதத்தோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் இபாதத்தோடு கழிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் மதீனா நகரத்திற்கு செல்கிறோம். ஒரு 5 நிமிடத்திலே மதீனாவினுடைய சிறப்பை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். மதீனா நகரம் ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிற இடமல்லவா, உறங்கி உறங்கி பெருமானார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற இடமல்லவா. அந்த மதீனா நகரத்திற்கு செல்லுகிற பொழுது, உள்ளே நுழைகிற பொழுது குளித்து விட்டு நல்ல நறுமணங்கள், இந்த 4 ரியாலு 5 ரியாலு அத்தரெல்லாம் போடக்கூடாது, பெருமானாரை பார்க்க போறோம். அதனால விலை உயர்ந்த அத்தர்களை தாம் மட்டும் தடவாம பல பேர்களுக்கு கொடுத்து பெருமானார் கொடுத்து பழக்கப்பட்ட கரமல்லவா. நானும் அந்த தர்மத்தை செய்துவிட்டு நாம் அங்கிருந்து நல்ல புத்தாடையை அணிந்து கொண்டு ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இங்கிருந்தே சலவாத்துக்களை ஓத ஆரம்பிச்சோம். ஒரு நாளைக்கு 1000 2000 சலவாத்துக்களை ஓதி ஓதி சேமிச்சு பெருமானாருக்கு அன்பளிப்பு. இங்க லாலா ஸ்வீட் கடையில தூக்கிட்டு போன மாதிரி நாயகத்துக்கு 4 கிலோ ஆப்பிளையா தூக்கிட்டு போக முடியும்? அது முடியாது. பெருமானாருக்கு அன்பளிப்பிலேயே சிறந்த அன்பளிப்பு என்ன அன்பளிப்பு? சலவாத்தை சொல்லுகிற அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரின் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு காதல் கொண்டார்களோ அந்த காதலின் வரலாறுகளை நாம் மனதுக்குள்ளே புடம் போட்டுக் கொள்ள வேண்டும். பெருமானாரின் மீது நபித்தோழர்களுக்கு எவ்வளவு காதல் இருந்தது தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு தஆலா நாயகத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து வாங்க சொல்லுவார்களாம். வாங்க சொல்லுகிற பொழுது பெருமானாரை ஒரு பார்வை பார்த்துக் கொள்வார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது உளப்பூர்வமாக பெருமானாரை உள்ளத்திலே ஏற்றி அன்புபிதான் வாங்க சொல்லுவார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று வாங்க சொல்லுகிற அந்த பிலால் ரலியல்லாஹ் பெருமானார் இறந்ததற்கு பிறகு அவர்களால் வாங்கு சொல்ல முடியவில்லை, வாங்கு சொல்ல முடியவில்லை. ஷாமுக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். இனிமேல் ஒரு பொழுது கூட என்னால் மதீனாவில் இருக்க முடியாது, பெருமானாரை பார்க்காமல் நான் எப்படி வாங்கு சொல்லுவேன், முடியாதே 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 என்று புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். ஷாம் தேசத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் கனவிலே கண்மணி நாயகம் இவர் பிரிந்து விடலாம், இவர் ஹயாத்திலே பெருமானாரை பிரிந்து விடலாம், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து, பிலாலே என்னை மறந்து விட்டாயா, பிலாலே என்னை மறந்து விட்டாயா, என்னை பார்க்க உனக்கு மனம் இல்லையா, என்னை மறந்து விட்டாயா, என்னை மறந்து விட்டாயா கேட்க அடுத்த நிமிடம் பிலால் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வாகனத்தை எடுத்து புறப்படுகிறார்கள். புறப்படுகிறார்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுடாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற இடத்திலே கண்ணீரை வடித்து என்ன செய்வதென்றே தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டு பெருமானாரின் மீது சலவாத்தை சொல்ல கபரிலிருந்து பெருமானார் சொன்னார்கள், போதும், இனிமேல் என்னால் தாங்க முடியாது பிலால், என்னால் தாங்க முடியாது பிலால் என்றால் பெருமானாரின் மீது எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும். அந்த பிலாலுக்கு பெருமானாருக்கு பிலாலின் மீது எவ்வளவு நேசம் இருந்திருக்க வேண்டும். அந்த நேசம் நமக்கு வந்ததா? பெருமானாரை பார்க்க போகிற பொழுது நாயகத்தின் மீது நேசத்தை மனதுக்குள்ளே ஏற்றி கொண்டு செல்ல வேண்டும், மனதுக்குள்ளே ஏற்றி கொண்டு செல்ல வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலாலை சொல்லுவார்கள், ஒரு நாள் கனவிலே நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். பெருமானார் ஒரு சால்வையை எடுத்து வந்தார்கள். நான் என்னுடைய முதுகை காட்டினேன், எனக்கு போடுவார்கள் என்று. ஆனால் என்னை விட்டு என் மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹினுடைய தோளிலே சால்வையை போட்டு விட்டார்கள். பெருமானார் நான் ஓடி போனேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கனவு களைந்து ஓடி செல்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹினுடைய வீட்டின் கதவை தட்டினேன், உள்ளே இருந்தார்கள். எந்த சால்வையை கனவிலே பார்த்தேனோ அதே சால்வையை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இதை பார்த்து நான் கேட்டேன், அஹ்மத் என்னுடைய மாணவரே, நான் எதை கேட்டாலும் நீ தருவாயா என்று கேட்க, நீங்கள் ஆசிரியர் இல்லையா, எதை கேட்டாலும் நான் தருவேன் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்ல அகமது இப்னு ஹம்பலை பார்த்து கேட்டார்கள், உன் மேனியிலே இருக்கிற இந்த சால்வை எனக்கு வேண்டும் என்று கேட்கிற பொழுது அகமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணீரை வடித்து சொல்லுகிறார்கள், என்னுடைய ஆசிரியரே, நீங்கள் என் உயிரை கேட்டால் கூட தருவேன், ஆனால் இந்த சால்வையை என்னால் கொடுக்க முடியாது. பல கோடி முறை நான் சலவாத்தை ஓதி என் கண்மணிக்கு ஓதி அந்த சால்வையை பெருமானார் எனக்கு அணிந்திருக்கிறார்கள் என்று சொல்ல அகமது இப்னு ஹம்பலை பார்த்து இமாமுனா ஷாஃபி சொன்னார்களாம், ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்திலே இந்த ஆடையை போட்டு தண்ணீரை ஊற்றி எனக்கு கொடு என்று அந்த தண்ணீரை குடித்து விட்டு இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாலாலை சொல்லி காட்டுகிறார்கள், இனிமேல் எனக்கு கபரின் வேதனை கிடையாது, இனிமேல் எனக்கு கபரின் வேதனை கிடையாது என்றால் நாம் நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லப் போகிறோமே, சலாம் சொல்லுகிற பொழுதே நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லா, அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா என்று சலாத்தை சொல்லிக் கொண்டே, நாயகமே இந்த சலாத்தை நான் மதீனாவிலிருந்து செல்வதற்குள் என் சலாத்திற்கு பதிலை என் கனவிலே தோன்றி சொல்லிவிடுங்கள் நாயகமே, என் கனவிலே தோன்றி சொல்லிவிடுங்கள் நாயகமே என்று பெருமானாரின் மீது சலாத்தை சொல்லுகிற பொழுது உளப்பூர்வமாக நாயகமே நான் பதிலை எதிர்பார்க்கிறேன் எனக்கு கொடுங்கள் என்றால் சத்தியமாக எத்தனை நாட்களில் பெருமானார் நம் கண்ணுன்னே காட்சி தந்து கனவிலே நமக்கு பெருமானார் பதில் சலாம் கூறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அந்த முஹப்பத் பெருமானாரின் மீது அளவுக்கு அதிகமான காதல், இந்த காதலை வரவழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சலாத்தை சொல்ல வேண்டும். ஒரு யூதர் பெருமானாரின் மீது எவ்வளவு காதல் கொண்டார், தௌராத்தில் எடுத்து படிக்கிற பழக்கம் உள்ள யூதர் எடுத்து பார்த்தா நாலு இடத்துல முகமதுன்னு பேர் இருக்கு, வெட்டினார் எரித்து விட்டார். அடுத்த வாரம் திருப்பி பார்க்கிறாரு, சனிக்கிழமை யூதர்கள் பார்ப்பாங்க வேதத்தை, அடுத்த வாரம் குளிச்சுட்டு திருப்பி பார்த்தா நாலு இடத்துக்கு பாரமாக எட்டு இடத்துல அகமது என்று பொறிக்கப்பட்டிருக்கு, வெட்டினார் எரித்தார். அடுத்த வாரம் திறந்து பார்த்தால் பதினாறு இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கிறது, நாலாவது வாரத்தை திறந்து பார்க்கிற பொழுது 32 இடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய கோபம் எல்லாம் அன்பாக மாறுகிறது. நாம வெட்ட வெட்ட வேதத்துக்குள்ளே ஒரு பெயர் ஒட்டப்படுகிறது என்றால் இறைவனுக்கு பிடித்தமானவர் தான் அவர் என்று புறப்படுகிறார். மதீனாவிற்குள்ளே நுழைகிறார், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக நுழைகிறார். ஒருவர் அழகான மேனியிலே குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார், இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி அருகிலே சென்று நுஹிப்புக்கு யா ரசூலல்லா, நாயகமே உங்களை நேசிக்கிறேன், நாயகமே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்னக ரசூலுல்லா என்று சொல்லி கரத்தை நீட்டுகிற பொழுது மா நபி முஹம்மத், அந்த குதிரையில் சென்றவர் சொன்னார், நான் முகம்மது அல்ல, நான் சல்மான் பாரிசி என்றார். அவரை பிரியப்படுகிறேனே என்று தண்ணீரிலிருந்து விழுந்த மீன் துடிப்பதை போன்று துடிக்கிறார். ஆனால் அவர் வந்த நேரம் பெருமானார் வஃபாத்தாகி 3 நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறார். இந்த செய்தியை சொன்னால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் என்பதற்காக சல்மான் பாரிசி சொன்னார்கள், மஸ்ஜிது நபவிக்கு செல்லுங்கள், சென்று கேளுங்கள் என்று சொல்ல மஸ்ஜிது நபவிக்கு செல்கிறார்கள், சென்று கேட்கிறார் அந்த மனிதர் ஐன முகமது நுஹிப்புஹு, ஐன முகமது, ஐன முகமது என்று சொல்ல அலிரலியல்லா பக்குவமாக வந்து சொன்னார்கள், நீங்கள் தேடி வந்த அந்த முகமதை பிரிந்து அந்த துக்கம் தாங்காமல் தான் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், நாயகம் வஃபாத்தாகி 3 நாட்கள் ஆகிவிட்டதே, அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, முகமது அணிந்திருந்த ஆடைகளாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். பாத்திமா நாயகியிடத்திலே ஆடை வாங்கி வரப்படுகிறது, ஒத்துகிறார். இதே வேலையை செய்துவிட்டு பெருமானார் எங்கே அடங்கி இருக்கிறார்கள் அந்த இடத்தை காட்டுங்களே என்று சொல்ல நாயகம் அடங்கி இருக்கிற இடத்தை காட்டுகிற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்னக ரசூலுல்லா லா நுஃபரிக்கு மாஹராபதா லா நுஃபரிக்கு மாஹராபதா நபியே, நாயகமே இதற்கு மேல் இந்த இடத்தை விட்டு என்னால் பிரிய முடியாத நாயகமே என்று அதே இடத்திலேயே மூர்ச்சையானார் என்ற வரலாறை பார்க்கிறோமே, இறந்து போனார் என்ற வரலாறை பார்க்கிறோமே. இந்த காதல் நமக்கு வர வேண்டாமா? பெருமானாரை பார்க்கிற பொழுது காதலோடு நேசத்தோடு நீங்கள் மட்டும் இல்லை என்றால் என் நிலை என்னாவது? ஹவுஸ் இல்லாயலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத்து செய்ய வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லிவிட்டு கண்கள் நிறைய கண்ணீரை சிந்தி அவர்கள் சொன்ன வார்த்தையா என்ன தெரியுமா? குத்துபுகளின் தலைவர், நாதாக்களின் தலைவர் சொன்னார், நபியே நாயகமே, என் பாவம் மலையை போன்றிருக்கிறது நாயகமே, என் பாவம் மலையை போன்றிருக்கிறது நாயகமே, நீங்கள் மட்டும் பரிந்துரை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன் நாயகமே, நான் நஷ்டவாளியாகி விடுவேன் நாயகமே, எனக்காக பரிந்துரை செய்யுங்கள் நாயகமே என்று கௌசுல்லாயிலம் மகேதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுக்கு என்றால் பெருமானாருக்கு அருகில் இருக்கிற கலீஃபத்துல் அவ்வல் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்ல வேண்டும், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று ஜியாரத்து செய்ய வேண்டும், உஹதுக்கு அருகிலே அவர்கள் ஷஹீதுகள் அடங்கி இருக்கிறார்கள், அவர்களை சென்று ஜியாரத்து செய்ய வேண்டும், குபாவிலே ரெண்டு ரகாத்து தொழுதால் மஸ்ஜிதே குபாவிலே ஒரு உம்ரா செய்த நன்மை இருக்கிறது, மஸ்ஜிதுல் கிபிலத்தையும் இருக்கிறது, பியாரே அரூஸ் பியாரே அரீஸ் என்று சொல்லுகிற பெருமானாரினுடைய மோதிரம் விழுந்த கிணறு இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து அங்கெல்லாம் பெருமானாரின் மீது சலவாத்தை ஓதி துவா செய்த அதுவும் குறிப்பாக 8 நாட்களில் 40 வேளைகள் கண்டிப்பாக அங்கு தொழுதாக வேண்டும், ரூம்ல தொழுதல கூடாது, யார் 40 வேளை இமாம் ஜமாத்தோடு அங்கு தொழுகிறாரோ பராஅத்து மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை, பராஅத்து மினன் நிஃபாக், நயாஜகத்திலிருந்து விடுதலை வழங்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய பத்திரத்தை வாங்குவதற்காகத்தான் நாம் புறப்படுகிறோம், அன்று பிறந்த பாலகனாக மாறுவதற்கு ஒரு பத்திரத்தை வாங்குவதற்காக, இன்னைக்கு எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக 40 லட்சம் செலவழிக்கிறாரு, எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் வாங்க பராஅத்து மினன்னார் பராஅத்து மினன் நிஃபாக், இதை வாங்குவதற்காக நாம் எவ்வளவு செலவழிக்கிறோம், குறைந்த செலவிலே இவ்வளவு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மதினாவிலிருந்து வெளியே வருகிற வரைக்கும் அத்தனை பேர்களோடும் அன்போடு நடக்க வேண்டும், காரணம் மதினாவிலே அன்சாரிகள் இருக்கிறார்கள், அவர்களை கலங்கப்படுத்தி விடாதீர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அன்போடு நடப்பார்கள் பண்போடு நடப்பார்கள், நம்மை பார்த்து அவர்கள் சொல்லுகிற சலாமே அசத்தும் சலாமாக இருக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்மத், நமக்கெல்லாம் என்ற பெயரை அந்த அன்சாரிகள் கொடுத்து விடுவார்கள், நம்மை பார்க்கிறவர்கள் முகமதாகவே பார்ப்பார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்மத், உங்களுக்கு சலாம் என்று சொன்னால் எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆனந்தம் அந்த அன்சாரிகளுக்கு, யார் தீங்கு நினைக்கிறார்களோ, யார் தீங்கு நினைக்கிறார்களோ, மெழுகு உருகுவதை போன்று, உப்பு தண்ணீரிலே உருகுவதை போன்று உருகி போய் விடுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே மக்கா மதினாவினுடைய ஒழுக்கத்தை பேணி நல்ல ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை ஆக்கி அருள்வானாக, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஊர் மக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் ஹஜ்ஜ் செய்கிற நன்னசீபை தந்தருள்வானாக, இந்த ஹாஜிகளின் மூலமாக வருகை தந்திருக்கிற ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய இந்த ஹாஜிகளின் பொருட்டால் கேட்கிறோம், ரப்பே ரஹ்மானே எங்கள் பாவத்தை மன்னித்தருள்வாயாக, யா அல்லாஹ் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள், எங்கள் ஊரிலிருந்து அவர்களுக்கு இள வயதுடையவர்களின் சக்தியை கொடுத்தருள்வாயாக, யா அல்லாஹ் அவர்களின் பொருட்டால் எங்கள் கடன் தொல்லைகளை நீக்கி அருள்வாயாக, யா அல்லாஹ் இந்த ஹாஜிகளின் பொருட்டால் எங்களுடைய குமர்களை நிறைவேற்றி தந்தருள்வாயாக, இந்த ஹாஜிகளின் பொருட்டால் யா அல்லாஹ் வியாபாரத்திலே அபிவிருத்தியை தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் நாங்கள் சொல்லுகிற சலவாத்தை அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைக்கக்கூடியவர்களாக இந்த ஹாஜிமார்களை ஆக்குவாயாக, யா அல்லாஹ் இவர்கள் சொல்லுகிற சலவாத்திற்கு நாங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சலவாத்தை பதிலை எதிர்பார்க்கிறோம், ரஹ்மானே பெருமானார் எங்கள் கனவிலே தோன்றி கட்டி தழுவி ஆனந்த பரவசம் அடைகிற நன் நசீபை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் பெருமானார் எந்த வழியிலே நடந்தார்களோ அந்த வழியிலே நடக்கிற நன்மக்களாக எங்களை ஆக்குவாயாக, யா அல்லாஹ் காபத்துல்லாவுக்கு முறையான கண்ணியத்தை கொடுப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக, நிறைய யா அல்லாஹ் வணக்கம் செய்யக்கூடியவர்களாக எங்கள் ஹாஜிமார்களை ஆக்குவாயாக, ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் வீணாக்காமல் பயனுள்ளதாக இபாதத்தாக ஆக்குகிற நன்மக்களாக எங்கள் ஹாஜிகளை ஆக்குவாயாக, யா அல்லாஹ் எங்கள் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக, யா அல்லாஹ் எங்கள் ஹஜ்ஜை மப்ரூராக்குவாயாக, எங்கள் ஹஜ்ஜை மக்பூலாக்குவாயாக, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கினா அதாபன்னா வாஹுர் தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Sallallahu ala Muhammad Sallallahu alayhi wa sallam Sallallahu ala Muhammad Sallallahu alayhi wa sallam Sallallahu ala Muhammad Ya Rabbi salli alayhi wa sallim.
This audio was downloaded from tamilislamicmedia.com.